بسم الله الرحمن الرحيم.
الصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين.
அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி கூறினார்கள், மக்கள் பல புதினான விஷயங்கள் குறித்து ஒருவரை ஒருவர் கேள்வி கேட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இறுதியில் அனைத்து பொருட்களையும் படைத்தவன் அல்லாஹ், இது சரிதான், அல்லாஹுவை படைத்தவன் யார் என்று கூட கேட்பார்கள். இதை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்.
எனவே எல்லாத்தையும் படைத்தவன் அல்லாஹ், அல்லாஹ்வை படைத்தவன் யார் என்று கேட்கக்கூடாது. இதை என்ன விளங்குற, நாங்கள் மறைமுகமான விஷயங்களை எங்கட பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் குர்ஆன் ஹதீஸ்ல வந்தால் அதை நாங்கள் பொதுவாக நம்ப வேண்டும். அதே விதங்களை என்ன செய்யக்கூடாது, ஆய்வு பண்ணக்கூடாது. அது போல இந்த சிஃபாத்து விஷயங்கள் அல்லாஹு தஆலா என்ன அல்லாஹ் அரசு மீது இருக்கிறான், இப்படி இருக்கிறான், அது நமக்கு அல்லாஹ் அரசியும் அரசியலையும் அல்லாஹ் நடிச்சு இறங்குறான் இறங்குறான், இல்ல அவன் இறங்க மாட்டான், இரவு பால் வித்தியாசம் அப்படி இப்படி என்ன செய்யல, எங்கட கால்குலேட்டர்ல போட இல்ல, விளங்குதானே, அல்லாஹ் இறங்குறான் இறங்குறான் செய்ய முடிச்சு அல்லாவுக்கும் நிஸ்பித்திலக்கும் நுசு. அது என்னன்னு சொன்னால் அல்லாஹ்ங்கிற அந்த மெய்ப்பொருளையே எங்களால கற்பனை பண்ண முடியாது. அல்லாஹ் எப்ப உருவானான் என்கிற கேள்வி எல்லாமே ஒரு விடை இல்லாத கேள்வி. எனவே இந்த இடத்துல ஈமானுல் இஜ்மாலி என்கிறதுதான் அதனுடைய இந்த ஹதீஸுடைய வழக்கம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்களை மட்டுமன்றி செயல்களையும் பின்பற்றுதல். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன் மோதிரம் ஒன்றை தயாரித்து அணிந்து கொண்டார்கள். மக்களும் பொன் மோதிரங்களை செய்து அணிந்து கொண்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் பொன் மோதிரம் ஒன்றை தயாரித்து அணிந்து கொண்டேன், அப்படித்தானே என்று கூறிவிட்டு அதை கலற்றி எரிந்து விட்டார்கள். மேலும் நான் அதை ஒருபோதும் அணிய மாட்டேன் என்று சொன்னார்கள். உடனே மக்கள் அனைவரும் தங்களுடைய பொன் மோதிரங்களை கலற்றி எரிந்து
விட்டார்கள். ஒரு முக்கியமான சொல் செயற்களை இப்ப நாங்க சொல்ல பத்தி பார்த்தோம். செயற்களை நாங்கள் ரசூலுல்லாஹ் பின்பற்றோம். ஏன் ரசூலுல்லாஹ் தங்கத்தில் ஒரு மோதிரம் போடுறாங்க, ஆக்கள் எல்லாம் தங்க மோதிரத்தை போட்டுக்கணும், ரசூலுல்லாஹ் மோதிரத்தை போட்டோம், அவங்களும் மோதிரத்தை போட்டாங்க. புறோ ரசூலுல்லாஹ் நெஞ்சாங்க, அதை தூக்கி வீசினார்கள், மக்களும் நெஞ்சாங்க, அதை கண்ட மக்களும் அவங்களும் இன்னி லென் அல்பசஹு அபதன், நான் ஒரு காலமுமே என்ன செய்ய மாட்டேன், இதை அணிய மாட்டேன். இது மூலமாக என்ன செய்ய மாட்டேன், நான் அணிய மாட்டேன். எல்லாரும் தங்க மோதிரத்தை நெஞ்சிட்டாங்க வீசிட்டாங்க. அப்ப இதுல ரசூலுல்லாஹ்வுடைய செயற்களை நாங்கள் என்ன செய்வோம், பின்பற்றுவோம், செயற்களை நாங்கள் பின்பற்றுவோம். அப்ப இது முதல் ஹலாலாக இருந்து பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஹராமாக்குறாங்க. அப்ப ரெண்டு செயல் இங்கே காணப்படுது, அணிகிற ஒரு செயல், அணிந்ததை கலட்டும் செயல். அப்ப அந்த கலட்டுதல் என்பது ஆரம்பமாக உண்டாகவில்லை, ஏற்கனவே ஒரு செயலை செய்து புறவு என்ன செய்யறது, அப்ப அது தஹலீல், அப்ப அது ஹராமை என்ன செய்யும், அது குறிக்கும். இதை நாங்க இமா புகாரி அவர்கள் இந்த ஆயத்தை போட்டிருந்தால் நல்லா இருக்கும், லக்கத்து காணல கும்பி ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹசன, ரசூலுல்லாஹி உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது, இந்த ஆயத்தை இதுக்கு கீழே போட்டிருந்தால் மிகவும் பொருத்தமாக இருந்திருக்கும். ஆனா ரசூலுல்லாஹுடைய செயல்களை வந்து நாங்க என்ன செய்வோம், மூன்றாக பிரிக்கும். ரசூலுல்லாஹ் அங்க ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் செய்யறது, ரசூலுல்லாஹ் அங்க அவங்களுடைய அவங்களுடைய கூட்டத்தாருடைய பழக்க வழக்கம் என்ற அடிப்படையில் செய்யறது, மூன்றாவது ரசூலுல்லாஹ் ஒரு வணக்கமாக செய்தது. இந்த உஸ்வத்துன் ஹசனாங்கிறதுல இந்த மூணு மடங்கு, ரசூலுல்லாஹ் அவர்கள் எதை வணக்கமா செய்தார்கள் அதை வணக்கமா செய்ய வேண்டும், ரசூலுல்லாஹ் அவர்கள் எதை ஒரு மனிதனாக செய்தார்களோ அதே போல் நாங்களும் மனிதன் என்ற அடிப்படையில் செய்ய வேண்டும், ரசூலுல்லாஹ் அவர்கள் அவருடைய கூட்டத்தின் அடிப்படையில் செய்தார்களோ அதையும் நாங்கள் விளங்கணும், இதை அவங்களுடைய கோத்திரத்தின் அடிப்படையில் அல்லது அவங்களுடைய மக்கவாசி அடிப்படையில் அதை செய்தார்கள் என்று செய்யணும். எனவே உஸ்வத்துன் ஹசனாண்டால் எல்லா செயற்களையும் நாங்கள் நன்மை இருக்கின்ற வணங்கிக் கொள்ளக்கூடாது. ரசூலுல்லாஹ் இதை வாஜிபாக செய்தால் வாஜிபாக செய்ய வேண்டும், எதை முஸ்தஹப்பாக செய்தால் அதை முஸ்தஹப்பாக விரும்பத்தக்க செய்ய வேண்டும், எதை முபாஹன் செய்தால் முபாஹன், எது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் உள்ளதா இருக்கும் அதை நாங்கள் செய்யக்கூடாது. அதான் ஹசாயிசன் செல்லக்கூடிய நாலு மனைவிக்கு மேலே முடிக்கிறது போன்ற வித்திரு கடமையான விஷயங்கள்லாம் அதிலே அடங்கும். இதே மாதிரி தான் போற ஹதீஸ்ல வந்து நாம் பெண்களுக்கு கையிலாக கொடுக்க மாட்டேன் என்ற ஹதீஸும் இந்த நகியில தான் என்ன அடங்கும். அதான் சமீபத்தில் ஒரு பிரச்சனை போயிட்டு அந்த அண்ணிய பொண்ணு அதை கையிலாக கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா ஆகும் ஆகாதான்னு சொன்னாங்க. இது ஒரு சத்தியக்குரிய விஷயமே முந்தி இருக்கில்லை. இமாம்கள் எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கும் என்ன அந்த முத்தகத்திமீங்கள் இது என்னதா அந்நிய பெண்ணை பார்க்கறதே ஹராம் என்றால் சொல்றது எப்படி? சும்மா பார்த்து ஒரு அந்நிய பெண்ணை கையை நாங்கள் என்ன செய்யறது சொல்றதுன்றது முடியவே என்ன முடியாத விஷயம். அது புகாரில் போகிற ஹதீஸ் ஒன்று வருது, இடம்பாடான ஹதீஸ் ஒன்று, அதை தொட்டது தான் என்று என்ன வழங்கி கொண்டாங்க. அப்படி இல்லை, இந்த பெண்கள் பயத்து செய்யும் போது எல்லாரும் கையை பிடிப்பாங்க. ஓராங்களும் ஒரு பெண் வந்து கையை அடிச்சுக்கிட்டான், அப்ப இவங்க விளங்குறாங்க அது ரசூல கையை பிடிச்சிருந்தாங்க கொடுத்தாங்க என்று விளங்குறாங்க. அப்படி இல்லை, அது பல பெண்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஆக்களும் அவங்களோட கைக்கு மேலே என்ன செய்யறாங்க பயத்து வைப்பாங்க. அது ரசூல் தான் அந்த பயத்தை சொல்லுவாங்க, எனக்கு கட்டுப்படுறது போன்ற விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்ப ஒரு பொம்பளை பயத்து செய்ய வந்தவ எடுத்துட்டாங்க, அப்ப இவங்க விளங்காங்க அந்த கையை எடுத்ததுங்கிறது ரசூல்லா கையில இருந்தா நினைஞ்சிருந்தேன். அப்படி அது அதிசய வாய்ச்சி போகலாம். எனவே அதுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் என்ன இல்லை. ஆனால் இப்ப எகிப்து போன்ற நாடுகள்ல அது ஒரு சர்வசாதாரம். ஒரு எங்க போனாலும் டக்குன பெண்கள் என்ன செய்வாங்க, அது மாதிரி கையை கொடுப்பாங்க. அப்ப இந்த இஸ்லாமிய ஆட்சியை பிடிக்கணும் வரணும் என்று திட்டம் போட்டா கழிக்காங்க தானே. இப்ப அவங்க பார்த்தாங்க இதுகளை ஹராமாக்கணும் சொன்னா நம்மள சமூகம் ஒதுக்கிடும், முத்தசத்திதீங்கள் கடுமையான ஆக்கள். அப்ப அது ஒரு மாதிரியை சமாளிச்சுட்டு போறதுதான் தீர்வு. அதாவது ரெண்டு மாதம் தம்பி செய்யறதும் சரி, தம்பி செய்யறதும் சரி, ரெண்டும் சரி, தஸ்வீப் ஜமீல் முஸ்தஹிதீன் எல்லாமே சரி, எல்லாமே சரி, பிள்ளைன்றது உண்டு கிடையாது. அப்படி சொன்னா எல்லாரும் திருப்தி தானே. தவிதுக்காராக்கள் கூடாங்க, இவன் கூடுமாங்கிறான், நீங்க சொல்றீங்களா சரி, நீங்க சொல்றீங்களா சரி. இதை பத்தி அபு இஸ்ஹாக் இஸ்ஃபராயினி ஒரு இமாம் சொல்றாரு, இந்த எல்லா முஜ்தஹிதிகளும் எல்லா கருத்துக்களும் சரி என்று சொல்றது ஆரம்பத்தில் சஃப்ஸத்த அவ்வளவு சஃப்ஸத்த பிதட்டல் வாஹிரஹு ஜந்தகா, அது போய் என்ன தெரிய முடியும் ஜந்தகா, ஜந்தகான்னு சொன்னா மதமாற்றத்தில் கொண்டு போய் விடும். சப்சத்தான் ஒரு பொருள் ஒரே நேரத்தில் ஹராமாகவும் ஹலாலாகவும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது. அதான் இப்ப நடந்திருக்கு எல்லாம் செய்யும் கடைசியில் ஹத்துர் ரித்தா, அதாவது முறுத்தது கொல்லப்படணும்ன்றதும் அது சொத்திய சொல்லி அழைத்து கருத்து சுதந்திரத்துக்கு பிள்ளை என்று சொல்லி அதையும் அவங்க என்ன செய்யறாங்க. எகிப்துறை முன்னாள் பிரசிடன்ட் அவர் பேச்சிலே சொல்லுவார், இதுக்கு அவர் மார்க்கம் படித்தாலும் இல்லை, அவரு என்ன பிசிக்ஸில் ஒரு பிஹெச்டி முடித்தார், ஆனால் சொல்றாரு அப்துல் முர்த்தது எங்கள்கிட்ட இல்லை. ஏன் அப்பதான் சமூகத்தில் இருக்கிற நாஸ்திகர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஓ நல்ல முற்போக்கு சிந்தனை உள்ளார். எனவே இதெல்லாம் ஒரு காலம் இஸ்லாமிய ஆட்சி என்ன முடியாது, மார்க்கத்தில் உள்ள ஹலாலாக்கப்பட்ட விஷயத்தை ஹராமாக்கி இஸ்லாமிய ஆட்சியை செய்ய முடியாது. சுருக்கிக்கொள்ளும் அடுத்த
கல்வியாளர்களிடையே கருத்து வேறுபடுள்ள விஷயங்களில் ஒரே அடியாய் மூழ்கி போவதும் விதண்டாவாதம் செய்வதும் வெறுக்கப்பட்டதாகும். மார்க்க விஷயங்களிலும் நவீன அனுஷ்டானங்களிலும் வரம்பு மீறி செல்வதும் வெறுக்கப்பட்டதாகும். உயர்ந்தோன் அல்லாஹ் கூறுகின்றான், வேதக்காரர்களே உங்களது மத விவகாரங்களில் எல்லை மீறிவிடாதீர்கள், இறைவனை பற்றி உண்மையை தவிர வேறதையும் கூறாதீர்கள்.
அப்ப இதில் இந்த ஆயத்தில் ரெண்டு விஷயம், அஹ்லுல் கிதாப் லா தஹுலு ஃபீ தீனிக்கும் உங்களுடைய மார்க்கத்தில் அளவு கணக்கு, அப்ப மார்க்கத்துடைய இந்த கிளை பிரச்சனையை சொல்றான். வலா தஹுலு அலல்லாஹ் இல்லல் ஹக், அல்லாஹ் விஷயத்திலே உண்மையே சொல்லுங்கள், அது உசூலுத்தீன், அப்ப அடிப்படை விஷயங்கள். அப்ப மார்க்க மார்க்கத்துடைய புரோளுடைய கிளைப்பிரச்சிலே நீங்க அளவு கடந்து போகாதீர்கள், அதாவது புதிய புதிய இபாதத்துகளை எல்லாம் கட்டி 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 செய்யாதீர்கள். அடுத்தது அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அல்லாஹ் சொன்னதைத்தான் சொல்லுங்கள். ஆனா என்ன செய்யறாங்க இப்ப மூத்த சிலாக்கள் அஷாரியாக்கள் எல்லாம் அல்லாஹ் வந்து பிரபஞ்சத்துக்கு உள்ளேயும் இல்லை வெளியையும் இல்லை சேர்ந்தும் இல்லை இணைஞ்சும் இல்லை மேலையும் இல்லை கீழையும் இல்லை வளவிலையும் இல்லை விடுதலையும் இல்லை அசைஞ்சும் இல்லை அசையாமலும் என்று சொல்றாங்க. அப்ப இது வந்து என்ன அல்லாஹ் தலா இது இப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கேன் எங்களுக்கு, நாம் வந்து இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை இப்படி, இது வந்துட்டு கிட்டத்தட்ட அல்லாஹ் இல்லையன்னு சொல்ற மாதிரி, அல்லாஹ் இல்லையன்னு சொல்ற மாதிரி. நாங்கள் வீட்டில் தென்னமரம் இருக்குது நான் சொல்றேன், அப்ப நீங்க சொல்றீங்க அதுல அதுக்கு வேர் இருக்கா இல்ல, அதுக்கு தண்டு இருக்கா இல்ல, தேங்காய் இருக்கா இல்ல, அதுக்கு என்ன பண்ணாடு இருக்கா இல்ல, குருத்து இருக்கா இல்ல, அப்ப என்ன அர்த்தம் இந்த வீட்டுல தென்னை மரம் இல்லை, நான் சும்மா போய் சொல்றேன் அர்த்தம் அது மாதிரிதான். அல்லாஹ் இருக்கான் ஆனா அவன் இப்படி இல்ல இப்படி இல்ல இப்படி இல்ல இப்படி இல்லை அது அல்லாஹ் இல்ல. அதனாலதான் நாஸ்திகர்கள் இதை ஆதரிக்கிறான், நாஸ்திகர்கள் இப்படி சொல்றத ஆதரிக்கிறான். ஏன் அவளுக்கு தெரியும் என்ன என்று, இதுல முடிவு வந்து என்ன இறைவன் இல்லையென்கிறது, இறைவன் ஒரு கற்பனை பொருளாக ஆதரி. அடுத்தது பாத்தீங்கன்னா அத்வைதத்தை ஆதரிக்கிறது நாஸ்திகர் ஆதரிப்பான், இப்ப இதெல்லாம் அல்லாஹ்னு சொல்லுவான். நீங்க பாத்தீங்கன்னா நாஸ்தியம்னா ஒரு மதத்தை நம்பாதவனே. நீங்க யோசிப்பீங்க என்ன இவன் எல்லாத்தையும் அல்லாஹ்ங்கிறான், யாரு நாஸ்தியம் வந்து இதை ஆதரிக்கான். காரணம் என்ன, இதே எல்லாம் அல்லாவாக்குனால் இதுக்கு வெளியே ஒரு சக்தி இல்லையேன்னு வந்துடும். இதெல்லாம் அல்லாண்டு ஆக்கிவிட்டால் இந்த பிரபஞ்சத்தை அவ்வளவு, அப்ப இதுக்கு அங்காத சக்தி இல்லை. அப்ப அவன் சொல்றதே ஓகே, அவன் சொல்ற விஷயம் இவன் இல்லையேன்னு சொல்றது தானே, அதையும் சுத்தி வளர்த்தி சொல்றான். நான் நேரடியா இல்லை என்கிற இவன் சுத்தி வளர்த்தின்னு சொல்றான். அப்ப எனவேதான் இந்த ரெண்டு கருத்தும், அத்வைதமும் அல்லாஹ் பிரபஞ்சத்துக்கு உள்ளேயும் இல்லை வெளியையும் என்ற ரெண்டு கருத்தும் வந்து என்ன ஒரு நாஸ்திகத்துக்கு இட்டு சொல்லும்.
அபூ ஹுரைரா இல்லாதவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து நோற்காதீர்கள் என்று கூறினார்கள். மக்கள் நீங்கள் தொடர்ந்து நோக்கின்றீர்களே என்று கேட்டனர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களை போன்றவன் அல்லன், எனக்கு என் இறைவன் உண்ணவும் பருகவும் கொடுக்கின்ற நிலையில் நான் உள்ளேன் என்று பதிலளித்தார்கள். இருந்தும் மக்கள் தொடர்ந்து நோன்பை கைவிடவில்லை. ஆகவே அவர்களுடன் சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு தினங்கள் அல்லது இரண்டு இரவுகள் தொடர்ந்து நோற்றார்கள். பிறகு மக்கள் பிறையை பார்த்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பிறை இன்னும் தள்ளி போயிருந்தால் உங்களை இன்னும் தொடர் நோன்பை அதிகமாக செய்திருப்பேன் என்று மக்களை கண்டிப்பதை போன்று சொன்னார்கள்.
அப்ப இந்த ஹதீஸும் ஒரு ஒரு நல்ல ஒரு ஹதீஸ் உண்டு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா துவாசிலு, நீங்க என்ன செய்ய வேண்டாம், நோன்பு திறக்காமல் தொடர்ந்து நோன்பு பிடிக்க வேண்டாம். அதுக்கு விசாரணை சொல்றது, இந்த மாதிரி வந்தா நாம என்ன செய்வோம், நோன்பு பிடிச்சோம் என்ன செய்யும், நாங்க வந்தா நோன்பு விடுவோம் இல்ல, அப்படியோ நோன்பு தொடர்ந்து என்ன செய்யறது, அப்படியோ நோம்ப இரவு சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு தொடர்ந்து நோம்ப பிடிச்சு கொண்டிருக்கிறோம், அப்படி செய்யாதீர்கள். அப்ப குதர்க்க வாரம் செய்தார்கள், அன்னையும் இருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, காலு இன்ன கத்துவாசி, நீங்க அந்த வேலை செய்யறீங்களே, நீ எங்களை சொல்றீங்க நோம்ப விடாம தொடர்ந்து பிடிக்க வானது, ஆனா நீங்க என்ன செய்யறீங்க பிடிக்கீங்க. அது சொல்லாங்க, சொன்னாங்க, இன்னி லெஸ்ட் மிசிலுக்கும், நான் உங்களை போன்றவன் அல்ல, ஏன்னா நான் அல்லாவிடத்திலே நான் செய்கிறேன், அல்லா எனக்கு சாப்பாடு தாரான், எனக்கு என்ன நீர் போட்டு வரான். அப்படி என்றால் அந்த உணர்வை அல்லாவுக்கு நினைஞ்சிக்க அவளுக்கு அதை கொடுத்திருக்கிறான். அர்த்தம் அப்படி சொல்லியும் பலம் எந்த ஹூ அணிஞ்சான் இல்ல. அடுத்து இன்னொரு நம்பிக்கை இருந்துச்சு அவங்களுக்கு எப்படின்னு சொன்னால், ரசூலுல்லா அவங்கள முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது, ரசூலுல்லா சில தவறுகளை செய்யலாம், பாவம் மன்னிக்கப்பட்டால் தானே, நாம தானே பாவம் மன்னிக்கப்படாதார்கள், நாங்கள் தான் கொஞ்சம் கவனம் அறிக்கோம் என்ற ஒரு கருத்தும் இருந்துச்சு. முதலாவது அண்டு இரண்டாவது அண்டு போனோன்னு டயர்டாயிட்டாங்க, அடுத்த அண்டு புறக்காண்டுட்டாங்க, பெருநாள் வந்துட்டு அப்ப நோன்பு முடிச்சு கொள்ளலாம். ரசூல் சொல்றாங்க, தொடர்ந்து நோன்பு வந்திருந்தால் உங்களை தொடர்ந்து நானும் நெஞ்சி பிடிச்சிருப்பேன். அதாவது இது ஒரு ரசூல்லா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி, அதாவது நான் விஷயத்தை செய்யவானாண்டா நீ செய்யக்கூடாது, அதோட முடிச்சு. சில விஷயங்கள் எனக்கு வந்து சில வேற சட்டங்கள் இருக்கின்றன, அது நான் அல்லாவோட தொடர்புள்ளால் அல்லா எனக்கு அந்த சக்தியை தந்திருக்கிறான், என்ன போல நீங்க என்ன செய்யக்கூடாது, அந்த விஷயங்களை செய்யக்கூடாது. இது இப்போ போற சந்தர்ப்பத்திலே நாங்கள் திருமணம் செய்யக்கூடாது, தொடர்ந்து நோன்பு குடிக்கணும் போன்ற விஷயங்கள் எடுத்தோன்னா நான் உங்களை போல நோன்பு குடிக்கிறோம் எல்லாம் செய்யறோம் என்ன போல செய்யுங்கன்னு அந்த அதுல அந்த விஷயத்தில் அவங்கள தடுத்தாங்க. எனவே இதுல என்ன வழங்க வேண்டாம், அது ஒலுவு சித்தி மார்க்கத்தில் தீவிரவாதம்ங்கிறது என்ன தடுக்கப்பட்ட உண்டு. அதுதான் இமாம் புகாரி அவர்கள் தலையங்கம் எடுத்திருக்கிறார்.
அலி ரலிலா அவர்கள் கூறியதாவது, யார் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக ஒன்றை ஏற்படுத்துகின்றானோ அவன் மீது அல்லாஹ்வின் சாபமும் மாணவர்கள் மற்றும் அனைத்து மக்களின் சாபமும் உண்டாகும். மேலும் அவன் புரிந்த கடமையான வழிபாட்டையும் கூடுதலான வழிபாட்டையும் அவனிடமிருந்து அல்லாஹ் ஏற்க மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆயிஷா ரலிலா அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் இறுதி நாட்களில் நோயப்பட்டிருந்த போது மக்களுக்கு தொழுவிக்கும்படி அபூபக்கரிடம் சொல்லுங்கள் என்று கூறினார்கள். நான் நீங்கள் தொழுகைக்காக நிற்கும் இடத்தில் என் தந்தை அபூபக்கர் நிற்பார்கள், ஆனால் மனம் நெகிழ்ந்து அழுது அவர்கள் ஓதுவது மக்களுக்கு கேட்காமல் போய்விடும். ஆகவே உமர் ரலிலா அவர்களிடம் கூறுங்கள், அவர் தொழுவிக்கட்டும் என்று சொன்னேன். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கரிடம் சொல்லுங்கள், மக்களுக்கு அவர் தொழுவிக்கட்டும் என்று கூறினார்கள். நான் ஹப்சா ரலிலா அவர்களிடம், உங்களது இடத்தில் அபூபக்கர் அவர்கள் நின்றால் மனம் நெகிழ்ந்து அழுது அவர்கள் ஓதுவது உங்களுக்கு மக்களுக்கு கேட்காமல் போய்விடும், ஆகவே மக்களுக்கு தொழுவிக்கும்படி உமர் அல்லா அவர்களுக்கு உத்தரவிடுங்கள் என்று சொல் என்றேன். அப்சாவும் அவ்வாறே செய்தார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் தான் யூசுப் அலிலா அலி இஸ்லாம் அவர்களுடைய தோழிகள் போன்றவர்கள், ஆகவே மக்களுக்கு தொழுவிக்கும்படி அபூபக்கரிடமே சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது ஹப்சா அல்லா அவர்கள், என்னிடம் முன்னால் நான் நன்மை எதுவும் கண்டதில்லை என்று கூறினார்.
இப்பொழுது நபி அவர்கள் தங்களுடைய இறுதி காலகட்டத்திலே ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், அபூபக்கரை மக்களுக்கு தொலை சொல்லுங்கள் என்றால், ஒரு இஸ்லாமிய நாட்டில் அந்த தொழுகையை முன்னு நடத்த வேண்டியவர் அந்த இமாம். இப்ப ரசூலுல்லாஹ் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், அபூபக்கர் தொழுகை சொல்லுங்கள் என்றால் அபூபக்கர் அவங்க போவாங்க தொழுவிப்பாங்க. அதுல யாரும் என்ன செய்யலாது, திருப்பி அத முராஜா இல்ல அப்படியா இப்படியா செய்யக்கூடாது செய்யக்கூடாது. ஆனா ஆயிஷா அவர்கள் தந்தை தந்தை வந்துட்டு கொஞ்சம் சொப்டானால் தொழுகைக்கு போனா ஆள் பெறுவாரு, அப்ப அது ஆற்றும் வராத நேரம் அப்பனவே உமரச் சொல்லுங்களேன் என்ற மாதிரி என்ன ஒரு அபிப்பிராயம் இருந்துச்சு. அதை ரசூலுல்லாஹ் ஏற்கல. ஹப்சாவா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பிடிச்சி சொல்லுவாங்க, நீங்க சொல்லுங்க, அவங்க ரசூலுல்லாஹ் மனைவி தானே, அப்ப நீங்க சொல்லுங்க சொல்லி சொல்லுங்க. அது சொன்ன ரசூலுல்லாஹ் கோபம் வந்துச்சு. அதாவது ஆயிஷா அவங்களுடைய உள்ளம் வந்து தன் தந்தையை விரும்பும் என்பது ஒரு தெரிஞ்ச விஷயம். ரசூலுல்லாஹ் பிறகு என்ன செய்வோம், ரசூலுல்லாஹ் அந்த இடத்துக்கு அவங்க தான் தொழுவை நடத்தும். அந்த ஆசையை மறைத்து, ஆயிஷாவில் அந்த ஆசையை மறைத்து, எனது தந்தை பலவீனமானவர், அவரை முன்னு காக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அதனாலதான் அவங்க ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்க தான் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுடைய என்ன தோழிகள், அதாவது உள்ளத்திலே உங்களுக்கு அதை ஆசையாக இருந்து வழியே காட்டிக்கொள்ளவில்லை. உதாரணமா யூசுப் அலி இஸ்லாம் அவங்க அழகாக இருந்தார்கள். ஜலிஹாண்டு அதை சொல்லப்பட்டிருக்கிறார்கள், யார் அந்த மன்னரின் மனைவி, எகிப்து மன்னனின் மனைவி, அவரை அணுகியதாகவும் அதை மக்கள் அது முற்பட்டதாகவும் விபச்சாரத்துக்கு அழைத்ததாகவும் அவர் 7 ஆண்டு சொன்னது அந்த செய்தி மக்கள் மத்தியில பரவிச்சு. அதை பெண்கள் எல்லாம் இணைஞ்சார்கள், அதை பேசிக்கொண்டார்கள். பெண்கள் பேசிக்கொண்டாலும் அவரோட உள்ளத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல ஒரு வகையான காதல் இருந்தது, என்ற அழகானவர் என்று. ஆனால் அதை மறைத்துக் கொண்டு சலீஹாவை அல்லது அந்த மன்னருடைய மனைவியை இழந்தார். அப்ப அதைத்தான் ரசூலுல்லாஹ் மறைமுகமாக செய்தார், சொல்லி காட்டுறாங்க, நீங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அவர்களின் தோழிகளின், அதாவது அந்த காலத்தில் இருந்த பெண்களின் தோழிகள் தான் நீங்களும் என்று அந்த கருத்தை சொல்லுவாங்க. அப்ப இதுல நான் விளங்கக்கூடிய விஷயம், ரசூலுல்லாஹ் ஒரு கட்டளை போடும்பொழுது அது உடனடியாக என்ன செய்யப்பட வேண்டும், முராஜா மீள் பார்வை இல்லாமல் என்ன செய்யப்பட வேண்டும், நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும்.
மார்க்கத்தில் புதியவற்றை பிதத்தை புகுத்துபவனுக்கு போரிடம் தருவது பாவமாகும். ஆசிம் பின் சுலைமான் அல் அஹ்வல் ரலிலா அஹ்மாஹுல்லா அவர்கள் கூறியதாவது, நான் அனஸ் ரலிலா அவர்களிடம் அல்லாஹாவின் தூதர் சல்லாஹம் அவர்கள் மதினாவை புனித நகரமா அறிவித்தார்களா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், ஆம், இன்ன இடத்திலிருந்து இன்ன இடம் வரை மதினா புனிதமானது என்று நபியர்கள் அறிவித்தார்கள். மேலும் சொன்னார்கள், அதன் மரம் எதுவும் வெட்டப்படக்கூடாது. அதில் யார் புதிதாக மார்க்கத்தில் இல்லாத செயல் ஒன்றை உருவாக்குகின்றானோ அவன் மீது அல்லாஹாவின் சாபமும் வானவர்கள் மற்றும் மக்கள் அனைவரின் சாபமும் உண்டாகட்டும் என்று கூறினார்கள் என பதிலளித்தார்கள்.
அப்ப இதுல பிதாத்தை செய்வது ஆக பாவமான ஒரு காரியம், அதை மதினாவிலே செய்வது என்ன அதோடைய பெரிய பாவம். மதினா விளங்கக்கூடிய விஷயம். அடுத்த வரலாற்று ரீதியாக பிதாத்துகள் எதுவும் மதீனா மக்கா மக்கா மதீனாவிலிருந்து உருவாகுவதில்லை. மக்கா மதீனாவுக்கு வெளியே உருவாகி திருப்பி உள்ளுக்கு வரும், அது ஒரு விஷயம். இந்த பிதாத்துகள் எல்லாம் ஆரம்பமாக என்ன செய்யவில்லை, மக்கா மதீனாவிலே உருவாகவில்லை. அவைகள் பஸ்ரா, கூஃபா, எகிப்து அல்லது ஷாம் போன்ற தேசங்களில் உருவாகி பிறகு மதீனாவுக்கு வரும். அதனாலதான் மதீனாவுக்குரிய ஒரு சிறப்பு தன்மை காணப்படும். அதனாலதான் யார் இமாம் மாலிக் அவர்கள் சில நேரங்களில் சட்டங்களை வகுக்கும் பொழுது மதீனாவில் உள்ள நடைமுறைகளை என்ன செய்வார் பார்ப்பார், மதீனாவில் என்ன நடைமுறை இருந்தது, எந்த அளவுக்கு கொண்டா சஹியான ஹதீது வந்தாலும் நடைமுறையில் இல்லாட்டி எடுக்க மாட்டார். மாலிக் அவர்கள் சஹியான ஹதீஸ் வந்திருக்கும், ஆனா மதீனாவில் நடைமுறை இல்லை என்றால் என்ன செய்வார்கள், அதை எடுக்க மாட்டார்கள். அதன் அதை இமாம் லைஸ் போன்ற அந்த காலத்தில் உள்ள அறிஞர்கள் அதை வன்மையாக கண்டித்தார்கள், நீங்க எப்படி சஹியான ஹதீஸ் விட்டு போட்டு நடைமுறையை எடுப்பீங்க. ஆனா அவங்களுடைய வாதமா இருந்துச்சு, நடைமுறையில் இல்லாத ஒரு விஷயத்தை என்ன செய்ய முடியாது, என்றால் உழவு காலமா என்றாலும் அவங்களுக்கு காலம் கிட்ட உள்ள காலம் தானே, அது நடைமுறையாக இருந்தால் எங்களுக்கு தெரிந்திருக்கும் என்பது அவங்களுடைய வாதமாக இருந்தது. ஆனால் பெரும்பாலும் இமாம்கள் அதை என்ன செய்யவில்லை, கருத்திலே இருக்கவில்லை. அதேபோல் இமாம் ஷாஃபி இமாம் அவர்கள் மக்காவில் உள்ள நடைமுறையை முற்படுத்த சில நேரங்களில் மக்காவில் உள்ள நடைமுறையை பார்ப்பார்கள். உதாரணமாக இந்த பள்ளியில் பெருநாள் தொழுகின்ற விஷயத்தில் அவங்க சொல்றாங்க, பள்ளியில் தொழுகிறது தான் சிறந்தது, எதில் தொழக்கூடாது, வெட்ட வழியில போய் பெருநாள் தொழக்கூடாத தொழுகத்தை விட பள்ளியில் தொழுவதான் அடிப்படை. பள்ளியில இடம் காணாதான் என்ன செய்யுங்க, வெளியில போய் தொழுங்க. அது காரணம் என்ன, காரணம் என்ன, மக்காவில் உள்ளாக்கள் எங்க போய் தொழுதாங்க, பெருநாள ஹரம்ல தொழுதாங்க, அப்ப பள்ளியில தொழுதாங்க, இவ்வளவு காலம் நாங்கள் அப்படித்தான் தொழுவாரோம், அதான் சட்டம் என்று சொல்லி என்ன அவங்க அதை விளங்குனாங்க. அது தவறு, ஏன்னு சொன்னால் அது சஹாபாக்கள காலத்தில் அப்படி இருக்குது. சஹாபாக்கள காலத்தில் பெருநாள் தொழுகை எங்க ஹரம்ல நடக்கல, அதே போன்று தாபிங்கள காலத்திலையும் இல்லை. இந்த சுஃபியான் ஒயினாங்கிற வரைக்கும் அவர் மக்காவாசி, அவரு போய் நெஞ்சாரா பள்ளிக்குள்ள போயிருந்தார், அவருக்கு மிச்சம் மக்காவாசி மிகவும் மதித்தவர்கள், மிகவும் பெருமதியானால் அவர்களை வழித்த அவர் போய் நெஞ்சாலும் மக்காவுக்கு பள்ளிக்குள்ள போய் இருந்துட்டார். பள்ளிக்கு வந்தோட பெருநாள் வந்துட்டு அப்ப பார்த்தாங்க என்ன, அப்ப அவரை வெளியேற்றியிலானதுக்காக வேண்டி அவர் அவர் முக்கியமானவரால் அப்ப அவர் சொல்விக்கு இவங்க நினைஞ்சாங்க எல்லாரும் போய் பள்ளி. அப்ப அண்டையில இருந்து என்ன செய்யும், சுஃபியான வைனாவில் இருந்தா என்ன செய்யும், அது வருது. அப்ப எனவே அதே பண்டு தொட்டு மக்காவில் தொழுதாங்க பள்ளியில தொழுதாங்கிறது இம்மா ஷாபி இமாமுடைய வாதம் வந்து தவறான.
அடிப்படை ஆதாரங்களுக்கு மாறான சொந்த கருத்தும் வழித்து தெளிக்கப்படும் படிப்பும் இழிவானவை ஆகும். அல்லாஹ் கூறுகின்றான், நபியை எதை பற்றி உங்களுக்கு தீர்க்கமான ஞானம் இல்லையோ அதை பற்றி பேச வேண்டாம். நூஹே, நீங்கள் அறியாதவற்றை பற்றி இதன் துருவி கேட்காதீர்கள். உர்வா பின் ஜுபைர் அவர்கள் கூறியதாவது, அப்துல்லா பின் அம்ர் பின் அல் ஆஸ் அவர்கள் நாங்கள் இருந்த இடம் வழியாக எங்களை கடந்து ஹஜ் செய்ய சென்றார்கள். அப்போது அவர்கள் சொல்ல கேட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் உங்களுக்கு கல்வியை வழங்கிய பின் அதை ஒரே அடியாக பறித்துக் கொள்ள மாட்டான், மாறாக கல்வி மான்களை அவர்களது கல்வியுடன் கைப்பற்றிக் கொள்வதன் மூலம் அவர்களிடமிருந்து அதை சன்னஞ்சன்னமாக பறித்துக் கொள்வான். பின்னர் அறிவியர்களே எஞ்சியிருப்பார்கள், அவர்களிடம் மார்க்கத்திற்கு கோரப்படும், அவர்களும் தமது சொந்த கருத்துப்படி தீர்ப்பளித்து மக்களை வடிகெடுப்பார்கள், தாமும் வடிகட்டு போவார்கள் என்று கூற கேட்டேன்.
இது ஒரு முக்கியமான ஒரு ஒரு பாப் இது இந்த இந்த கிதாபில். அதாவது குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்ற வேண்டும் என்ற அந்த இமாம் புகாரி அவர்கள் அந்த விட்ட தலையங்கத்திலே வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தலையங்கம் தான் பாபு மா யுஸ்கரு மின் தம்மிர் ரஅய் வ தகல்லுஃபில் கியாஸ். சுய கருத்தை இழிவுபடுத்துவதிலும் அல்லது குறை கூறுவதிலும் அனுமானமாக சட்டத்தை வலிந்து எடுப்பதை விமர்சிப்பதிலும் உள்ள பாடம். அப்ப மார்க்கத்தில் சுயகருத்து இடமில்லை. இரண்டாவதாக அனுமானம் கொண்டிருக்கிறது அல்கியாஸ், கூறப்பட்ட சட்டத்திலிருந்து கூறப்படாத சட்டத்தை பெறுவது. ஒரு சட்டம் கூறப்பட்டிருக்குது, சாராயம் குடிக்கிறது ஹராம் என்று தெளிவாக குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ உங்களுக்கு கஞ்சாவுக்கு என்ன சட்டம் என்று பார்த்தா கஞ்சா பற்றி என்ன செய்யலை, குர்ஆன் ஹதீஸில் இல்லை. அப்போ நாம் சாராயத்தில் என்ன போதையை தருகுது, எனவே கஞ்சாவும் போதையை தருகுது. எனவே எப்படி சாராயம் ஹராமோ அது மாதிரி கஞ்சாவும் ஹராம். அப்போ நாங்கள் என்ன செய்யும், இது சொல்கிற அனுமானம் அல்கியாஸ் என்றால் ஒரு கூறப்பட்ட சட்டத்திலிருந்து கூறப்படாத ஒரு சட்டத்தை பெறுதல், இதை வலிந்து எடுக்கிறது. அப்ப ரெண்டு ஒன்று, ஒன்று யதார்த்தமாக இலகுவாக படுற முறை அனுமானமாக, இன்னொன்று இருக்குது வலிந்து எடுக்கக்கூடிய. இதை விமர்சித்து இமாம் புகாரி அவர்கள் ஒரு தலைப்பை விட்டிருக்கிறார். அந்த தலைப்பிலே கொண்டு வந்த முதல் ஹதீஸ் என்னவென்றால், இன்னல்லாஹ லா யன்ஸிஉல் இல்ம பஅதன் ஆதாஹுமுஹு இன்திஸான். அறிவை உங்களுக்கு தந்துவிட்டு அப்படியோ அறிவை பிடுங்கி எடுப்பதில்லை உள்ளத்திலிருந்து. அல்லாஹ் எங்களுக்கு அறிவை தந்த மைண்ட்ல இருக்குது. இப்ப அறிவை இல்லாமா கொண்டு பண்ண எங்களை மைண்ட்ல இருந்து அப்படியோ என்ன, நாங்க மெமோரியில இருந்து அப்படியோ டிலீட் பண்ணி மசவு பண்ணி செய்யற மாதிரி என்ன செஞ்சிடல, அறிவை அப்படியே எடுத்துடல. அப்ப எப்படி எடுக்கும்னு சொன்னால், வலாக்கின் என் தஜிஉஹு மின்ஹும் மா கப்லுல் உலமாஇ பிஇல்மிஹிம், உலமாக்களை மரணிக்க செய்வது கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான், அறிவை எடுத்துகிறான். அப்ப உலமாக்கள் ஒரு சமூகத்திலிருந்து மரணித்து விட்டால் யார் மிஞ்சுவார்கள், மடையர்கள் மிஞ்சி இருப்பார்கள், யுஸ்தஃப்தவுன் அவர்கள்ட்ட போய் ஃபத்வா கேட்பார்கள், ஃபயுஃப்தூன பிரஹீம் அவர்கள் தங்கள் சொந்த கருத்தை ஃபத்வா கொடுப்பார்கள், ஃபயுவில்லூன் மற்றவர்களை வழிகெடுப்பார்கள், வயலில்லூன் ஏனைய மக்கள் வழிகெடுவார்கள் என்று இந்த ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் கொண்டிருக்கிறார். இதுல ஒரு உலமாக்களுக்கு சுருக்கமாக சொல்றேன், இதுல ஃபயுஃப்தூன பிரஅயஹும் பிரஅயஹும் இந்த ரிவாயத்தில், இந்த பிரஅயஹும் என்ற மற்றொரு ரிவாயத்தை இமாம் புகாரி கொண்டு வந்திருக்காங்க நூறாவது ஹதீஸில். பிரஅயஹும் இல்லாமல் ஃபயுஃப்தூன பிகைரி இல்ம், அறிவில்லாமல் என்ன ஃபத்வா கொடுப்பார்கள், அறிவில்லாமல் ஃபத்வா அந்த சொல்தான் என்ன அஃபல். இந்த பிராஹிம்ங்கிறது இப்னு லஹியா என்கிறவருடைய சொல் தான். என்னண்ட இமாம் புகாரி இந்த சனத்தில் ஒன்று வந்திருக்கிறாங்க, ஹத்தசனி அப்துல் ரஹ்மான் இப்னு ஷுரைஹ் வகைரிஹி. அப்ப வகைரிஹி என்ற யார் அது? இப்னு லஹியா. அப்ப இப்னு லஹியா வந்து என்கிற ராவி இமாம் புகாரியுடைய நிபந்தனைக்கு உட்பாட்டால் அல்ல, ஆனால் அவரை மறைமுகமாக இந்திரத்தில் சுட்டி காட்டிட்டு அவரை லஃபுதா எடுத்து போட்டிருக்கிறாங்க. ஆனால் சரியான லஃபுதா வந்து அறிவில்லாமல் ஃபத்வா கொடுப்பார்கள், வழிகெடுப்பார்கள், வழிகெடுவார்கள். அப்ப இப்ப நாங்க அதிகமாக இருக்கிறோம் குர்ஆன் சுன்னா மட்டும்தான் ஆதாரம், ஏனையவைகள் ஆதாரமாக இல்லை. இஜ்மா என்பது ஆதாரம் இல்லை, கியாஸ் ஆதாரம் இல்லை என்று சொல்கிறார்கள். இந்த பேச்சு முஜுமலன் பொதுவாக சரி. அடிப்படை ஆதாரங்கள் இரண்டு, அடிப்படை ஆதாரங்கள் குர்ஆனும் ஹதீஸும் தான். குர்ஆன் ஹதீஸிலே தீர்ப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது என்ன செய்வது என்று ஒரு கேள்வி. அப்ப நாம் என்ன செய்வோம்? அங்கு கியாஸை நாடுகிறோம். அப்ப கியாஸ் என்பது தயமும் செய்வது போன்று, தண்ணி இல்லாவிட்டால் தான் நாங்கள் என்ன செய்வோம்? தயமும் செய்வோம். அதே போன்றுதான் குர்ஆன் ஹதீஸிலே நஸ் இல்லாத பொழுது அல்லது எந்த அறிவுக்கும் நஸ் அம்புடாத பொழுது நான் என்ன செய்கிறேன்? அங்கு அனுமானத்தை கியாஸை பயன்படுத்த, இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அதற்கு குர்ஆன் ஹதீஸிலே அந்த ஆதாரங்களை இமாம் புகாரி போட்டிருக்கிறார். அப்ப எது மோசம் என்றால் குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்குது ஆனால் கியாஸுக்கு முரண்படுகிறது என்று சொல்லி அந்த ஹதீஸை தட்டிவிடுதல், அதுதான் கூட. இப்ப அந்த கருத்து சில ஹனீஃப் மதுபாக்கள் இருக்குது. ஹனீஃப் மதுபாக்கள் பார்ப்பாங்க ஹதீஸ் இருக்குது ஆனா இது இப்படி வரையில, அது கியாஸ் இப்படித்தானே வரும். உதாரணத்துக்கு எப்படி ஒரு சஹியான ஹதீஸ் வந்திருக்குது, ஒரு ஆள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மாட்டை வாங்குறாரு, அதுக்கு சொல்ற அரபியோட மொழி அல் முசர்ரா என்று சொல்லி அந்த ஒட்டகத்தில் என்ன பால்மடிய கட்டி வைக்கிறது, கட்டி வச்சாலும் செய்யமாட்டா நல்ல பால் இருக்கிற மாதிரி ஊதி போயிருக்கும். அப்ப எடுத்துட்டு போய் அப்ப விரைச்சுவர் பாலை வாங்கிட்டு போறாள் வந்து பாலை கறப்பாரு. அப்ப கறந்த உடனே புறவுக்கு வாரு அந்த ஒட்டகம் விருப்பம் இல்லை. அப்ப திருப்பி கொடுக்கக்கூடிய அவர் என்ன செய்யமாட்டா ஒட்டகத்தை திருப்பி கொடுத்து இந்த எடுத்த பாலுக்கு பதிலாக ஒரு சா தம்ர் பேரிச்சம்பளத்தை அந்த வித்தாளுக்கு கொடுக்கும். ஏனென்றா அவர் என்ன செய்யாரு, அந்த மாட்டுடைய அந்த ஒட்டகத்துடைய பாலை அவர் என்ன செய்கிறார், பாவிச்சிருக்கிறார். ஹனஃபியா சொல்றாங்க அப்படி அது என்னது அந்த ஒரு சா கொடுக்கிறது எந்த ஒரு அது கியாஸுக்கு படுவதில்லை, எனவே அந்த ஹரிசு நாங்கள் எடுக்க மாட்டோம். அபூஹுரைரா ரலியல்லாஹுங்க தான் ஹரிசு அறிவிக்கிறாங்க. அவர் வந்துட்டு கொஞ்சம் ஹரிசுல விளக்கம் இல்லாத ஆள் அந்த மாதிரி என்ன இந்த ஹனீஃப் மதபுல ஒரு பாட்டியினர் அதுவும் பிற்காலத்தில் ஒன்று பேர் அந்த கருத்தை முன்வைச்சு. இதுதான் கூட ஹதீஸ் ஒன்று வந்தா அந்த ஹதீஸ் எடுக்கிறது தான் முறை. அது இல்லாமல் அந்நியர்களுடைய பகுத்தறிவு அப்படி என்று பேசுறது தான் கூட. அப்படி இல்லாம குர்ஆன் ஹதீஸை தேடி பார்த்தோம், எங்களுக்கு சட்டம் அம்புடல. அப்ப நாம் என்ன செய்யறோம்? இப்ப ஒரு ஆள் கேட்காரு நீங்க எப்படி பிளைட்ல எப்படி சொல்லுகிற ஆகுமா என்று கேட்காரு. அப்ப நாங்க தேடி பார்க்கறோம், அப்ப ஹதீஸ்ல வந்துருக்கு கப்பல்ல சொல்லுகிறது வந்துருச்சு, கப்பல்ல சொல்லுகிறது தான் வந்து, அதாவது தண்ணி தண்ணி கப்பல் நீர் கப்பல்ல சொல்லுறது வந்துருச்சு, பிளைட் வரல. அப்ப எப்படி நான் ஃபத்வா கொடுப்போம்? அப்ப நீருங்கிறது அப்ப கப்பலுக்கும் பூமிக்கும் நடுவுல என்ன தண்ணி இருக்குது, அது மாதிரி பூமிக்கும் பிளைட்டுக்கு இடையில என்ன இருக்குது, ஆகாயம் இருக்குது. அப்ப எனவே பிளைட்ல தொழலாம் நாங்கள் செய்வோம். நாங்கள் அப்படி இது இல்லாத சட்டத்தை அப்ப குர்ஆன் ஹதீஸ்ல இல்ல, பிளைட் சொல்லி இல்ல, சபீனா கப்பல் நீர் கப்பல் தான் இன்னைக்கு நீர் கப்பலுக்குரிய சட்டத்தை எடுத்து நான் என்ன செய்யறோம் விமானத்துக்கு கொடுக்கணும். அப்ப இதுல ஒரு பிரச்சனையுமே இல்லை. எனவே எப்படி செய்யறதுனால இது இந்த பாவமும் அல்ல. இதே என்ன ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டலும் இந்த சொல்லப்பட்ட ஹதீஸ்களில் சில விஷயங்களை சொல்லி காட்டிக்கிறாங்க இந்த கியாஸ் முறை. ஆனால் வலிந்து கொடுக்கிறது, வலிந்து இல்லாமல் இல்லாத ஒன்றை வெறுமனையை கற்பனை செய்கிறது அல்லது நிராகரிக்கிறது, ஒரு ஒரு வெறும் பகுத்தறிவை மட்டும் காட்டி என்ன நிராகரிக்கிறது, இதுகள்லாம் என்ன கூடாத ஒரு விஷயமாகும். அடுத்தது கியாஸ் என்று சொல்லக்கூட ரெண்டு வகை இருக்குது. கியாஸ் அல் கியாசுல் ஜலி, அல் கியாசுல் ஹஃபி. உங்களுக்கு சுருக்கமா சொல்லிட்டு போறோம். அல் கியாசுல் ஜலி அல்ல திட்ட தெளிவான. இப்ப குர்ஆன் சொல்லியது ஃபலா தகுல்லஹுமா உஃபின், அந்த தாய் தந்தையர்களுக்கு சி அண்டு சே என்று செல்லாது. இப்ப ஒன்றை சொன்னோன்னு சி என் நாம சொல்றது அப்படி சொல்லாது என்று வருது. அப்ப சாய் தந்தை கடிக்கலுமா? அப்ப அது அப்ப சி என்று சொல்வதே கூடாது என்றால் அடிக்கிறது என்பது என்ன? அதை விட பெரிய என்ன பாவம் என்று விளங்கும். அப்ப இது கியாஸ் ஜெலி என்று சொல்வாங்க. இன்னொரு கியாஸ் ஹபி என்று இருக்கிறது. அதை நாங்க என்ன செய்யணும்? கொஞ்சம் யோசிச்சு என்ன செய்யணும்? அதை விளங்க வேண்டிய விஷயம். இப்ப அல்லாஹ்வுல் குர்ஆன் சொல்லும் பை நர்லா அனலக்கும் ஃபாதுஹுன்ன உஜூரஹுன்ன. இப்ப நீங்கள மனைவிய விவாகரத்து செஞ்சிட்டீங்க, புள்ள பிறந்துட்டு அந்த புள்ள அந்த இப்ப அவர் வைஃப் இல்லை தானே? இப்ப அப்ப என்னவே அவருக்கு அந்த குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு பால் கொடுத்தா நீங்க அதுக்குரிய கூலியை கொடுங்க. இந்த மனைவியே இல்லையே, இப்ப நீங்க என்ன செய்வோம்? அதுக்குரிய கூலியை கொடுப்போம் என்று குர்ஆன்ல சொல்லப்பட்டது. சரி, வாப்ப அம்மா பெருத்துட்டாங்க, வயசு பயித்தவங்களுக்கு தொழிற்சி இயலாது. இப்ப எனக்கு அவங்களுக்கு செலவழிக்கிறது கடமை என்று குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கா இல்ல? அப்ப எங்க இருந்து சொல்றாங்க? இங்க பாக்குறாங்க. அப்ப இங்க பிள்ளைக்கு என்ன செய்யணும்? பிள்ளைக்கு பால் குடிக்கிறதுக்கு வேற என்ன செய்யணும்? கூலியா கொடுக்கணும். அப்படி என்றால் அதே மாதிரி தந்தை இயலாமல் இருந்தால் அவருக்கு என்ன செய்யணும்? அதுக்கும் கூலியா கொடுக்கணும் என்று வழங்குறாங்க. அப்ப இப்படி இது கொஞ்சம் யோசிச்சு வழங்க வேண்டியது. அப்ப தெளிவாக வந்திருக்கிறது, மறைமுகம் வந்திருக்கிறது, ரெண்டுமே. எனவே இது பிரச்சனையே இல்லை. அதே போல இஜ்மா ஏகோபித்த முடிவுங்கிறது அறிஞர்கள் ஒன்று சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு. அப்ப அறிஞர்கள் ஒன்று சேர்ந்து சும்மா முடிவு எடுக்கல, அவங்க குர்ஆன் ஹதீஸ் மையமாக வச்சுதான் அந்த முடிவை எடுக்கும். அப்ப குர்ஆன் ஹதீஸிலேக்கு ஆதாரமாக இஜ்மாக இருந்தால் நாம என்ன செய்யணும்? அந்த கருத்துக்கு ஒரு 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 பெருமதி, ஒரு பெருமானம் இருக்குது. நாங்கள் அந்த மதிக்கிறோம். ஏன் அதுக்கு ஆதாரம் இருக்கு குர்ஆன் ஹதீஸ். அதில் ஒரு விசேஷ தன்மை என்ன என்றால் அதில் உலமாக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இல்லை. இப்ப இந்த ரெண்டாவது கொடுத்த பொருளுக்கு திருப்பி ஜகாத்து கொடுக்குறங்கிற விஷயம் அப்படித்தான். இப்ப உலமாக்கள் மத்தியில் யோகோபித்த முடிவுக்கு கொடுக்க வேண்டும் என்று அதில் எந்த இமாம்களும் என்ன இல்லை. அதுல மறுத்த மாற்று கருத்து சொல்லி இல்லை. ஆனால் சில இமாம்கள் இப்போ நாஜிமாவோட கிதாபில் தவறாக வழங்கிட்டு என்ன ஒன்று சொல்லி போட்டு ஆதாரம் தேடக்கூட அப்படி போடுற மாதிரி தெரியும். ஆனால் அப்படி இல்லை. ஆனால் எந்த இமாமும் சொல்லிடுது. ஆனால் அதுக்கு லைஃபான ஹதீஸ் ரெண்டு வந்திருக்கு. அப்ப என்ன செய்யும் என்றால் இந்த ரெண்டு லைஃபான ஹதீஸ்களும் இந்த யோகோபித்த முடிவும் பிரகாரம் என்ன செய்யும்? அது ஒரு ஒரு பலமான ஒரு கருத்தை அடையும். இது உசூலுல் ஃபிக்ஹில் உசூலுல் ஹதீஸ் சொல்லப்பட்ட சட்டங்களில் ஒன்றாகும். அப்ப நாங்கள் உலகை கொண்டு செய்வோம். அடிப்படை ஆதாரம் இரண்டு தான், குர்ஆனும் ஹதீஸும் தான். ஆனால் ஒரு மசாலாவில் ஒரு விஷயத்தில் ஆதாரம் இல்லை என்று கருதும் போது நாங்கள் கியாஸை நாடலாம். அதே போன்று ஒரு சஹாபியுடைய கூற்றையும் நாடலாம். ஆனால் கட்டாயம் அல்ல. இப்ப சஹாபி அவர் சொல்லியிருக்கார் எடுக்கத்தான் வேணும் என்று வற்புறுத்துக்கு நாங்கள் இயலாது. அது ஆனால் எங்களுக்கு எங்களுடைய விளக்கத்தை விட ரசூலுல்லாஹ்வுடைய நேரடியாக ஹதீஸ் எடுத்தவருடைய அந்த விளக்கம் முன்னுரிமை நாங்கள் கொடுப்போம். தர்ஜியே சரியான
வேத அறிவிப்பின் வகி அருளப்படாத எந்த விஷயம் குறித்தும் கேள்வி கேட்கப்பட்டால் எனக்கு தெரியாது என்று நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள். அல்லது வேத அறிவிப்பு அருளப்பெறும் வரை எந்த பதிலும் அளிக்க மாட்டார்கள். அவர்கள் ஒருபோதும் தமது சொந்த கருத்தையோ கணிப்பையோ கூறியதில்லை. அல்லாஹ் கூறுகின்றான், நபியே உங்களுக்கு
சரி. அப்ப இந்த விஷயம் என்ன சொல்றாங்க என்றால் தலையங்கம் போட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க தெரியாத விஷயத்தை கேட்டால் லா அதிரி, எனக்கு தெரியா, எனக்கு தெரியா என்று சொல்வார்கள். இதைத்தான் உலமாக்களும் என்ன செய்வோம், கடைபிடிக்கவும். ஒரு விஷயம் கேள்வியை கேட்டால் விட தெரியாதான், சரி நான் பார்த்து சொல்கிறேன், கேட்டு சொல்கிறேன், வாசித்து சொல்கிறேன் என்று சொல்லுவோம். அடுத்ததுக்கெல்லாம் என்ன, நாங்கள் ஃபத்வாவை என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி இறங்காத விஷயங்களிலே என்ன தன்னுடைய சுயமான கருத்துக்களை வெளியிடவில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு மார்க்கம் பூர்த்தி அடைந்து விட்டதால் இது வஹி இறங்குற நிலைமை இல்லை என்பதனால் உலமாக்களுக்கு கடமையாக இருக்கிறது கேள்விக்குரிய பதிலே குர்ஆன் ஹதீஸில் எழுத வேண்டும். அப்படி கிடைக்காத பட்சத்திலே அனுமானம் கியாஸ் மூலமாக என்ன செய்ய முடியும், சட்டத்தை சொல்ல முடியும்.
அல்லாஹ் கூறுகின்றான், நபியே அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்தவற்றை கொண்டு மனிதர்களுக்கிடையே நீங்கள் தீர்ப்பளிப்பதற்காகவே உண்மையான இந்த வேதத்தை உங்களுக்கு நாம் அருளினோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உயிர் ரூஹ் குறித்து கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது பற்றிய வசனம் அருளப்படும் வரை மதிப்பில்லாமல் மௌனமாயிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் சமுதாய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு அல்லாஹ் தமக்கு கற்பித்ததையே போதித்தார்களே தவிர சொந்த கருத்தையோ கணிப்பையோ போதிக்கவில்லை. அபு சயீத் அல் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணி வந்து, அல்லாஹ்வின் தூதரே, பெண்கள் உங்கள் உரைகளை கேட்க முடியாதவாறு ஆண்களை தட்டி சென்று விடுகின்றனர். ஆகவே நாங்கள் தங்களிடம் வந்து அல்லாஹ் தங்களுக்கு கற்றுக் கொடுத்தவற்றிலிருந்து எங்களுக்கு நீங்கள் போதித்திட எங்களுக்கென ஒரு நாளை நீங்களே நிர்ணயித்து விடுங்கள் என்று கூறினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த நாளில் இந்த இடத்தில் நீங்கள் ஒன்று கூடுங்கள் என்று சொன்னார்கள். அவ்வாறு அந்த நாளில் அந்த இடத்தில் பெண்கள் ஒன்று திரண்டனர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பெண்களிடம் சென்று அல்லாஹ் தமக்கு கற்றுக் கொடுத்தவற்றிலிருந்து அவர்களுக்கு போதித்தார்கள். பிறகு உங்களில் எந்த பெண் தனக்கு மரணம் வருவதற்கு முன்பாக தன் குழந்தைகளில் மூன்று பேர் இறந்து விடுகிறார்களோ அவருக்கு அக்குழந்தைகள் நரகத்திலிருந்து காக்கும் திரையாக மாறிடுவார்கள் என்று சொன்னார்கள். அப்போது அப்பெண்கள் ஒருவர், அல்லாஹ்வின் தூதரே, இரண்டு குழந்தைகள் இறந்து விட்டாலுமா என்று கேட்டார். இதை அந்த பெண் இரண்டு முறை திரும்ப திரும்ப கேட்க, ஆம், இரண்டு குழந்தைகள் இறந்து விட்டாலும் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மும்முறை பதிலளித்தார்கள்.
அப்ப இதுல நான் விளங்கக்கூடிய விஷயம் என்றால், மார்க்க விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண் பெண்கள் என்று என்ன பிரிப்பதில்லை. ரசூலுல்லாஹோட காலத்தில் என்ன ஆண்கள் தான் படிக்க வேண்டும், பெண்கள் தான் மார்க்கம் படிக்க தேவையில்லை எல்லோருக்கும் என்ன அவர்கள் ஒரு நேரத்தையே கேட்டவுடன் அவங்களுக்கு அவனே சஹாபாக்கள் பெண்மணிகள் கேட்டவுடன் அவங்களுக்கு நேரத்தையே ஒதுக்குகிறார்கள். எனவே அதில் என்ன நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கிறோம். அடுத்ததான் பெண்கள் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு முராஜாக்கள் அவர் கேள்வியை கேட்டு அப்புறம் அவங்க ஒரு விஷயத்தை சொல்லி அவங்க திருப்பி சில விஷயங்களை தெளிவு பெறுமாறு கேட்கிறாங்க. அதில் ஒரு ஹதீஸ் தான், ஒரு பெண்ணுக்கு மூன்று குழந்தை மரணித்தால் அந்த மூன்று குழந்தைகளும் நரகத்துக்கு தடையாக இருப்பார்கள். மூன்று குழந்தை மரணித்தால் நரகத்துக்கு தடையாக இருப்பார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதுக்கு ஒரு பெண்மணி எழுந்து கேட்கிறார், இரண்டு குழந்தை மரணித்தால் என்று கேட்டவுடன் என்று திருப்பி திருப்பி கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள், ஐயா, இரண்டு குழந்தை பிறந்தாலும் தான், இரண்டு குழந்தை பிறந்தாலும் தான், மரணித்தாலும் தான், இரண்டு குழந்தை மரணித்தாலும் தான் என்று அவர்கள் சொல்கிறார். அப்ப இதிலிருந்து நாங்கள் ஆண் பெண்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் சகலருக்கும் மார்க்கத்தை கற்றிருக்கிறார்கள் என்பது மூலம் வழங்கக்கூடியது.
இந்த சமுதாயத்தாரில் ஒரு குழுவினர் உண்மைக்கு ஆதரவாக போராடி கொண்டே இருப்பார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது புகாரியாகி நான் கூறுகின்றேன். அவர்கள் தான் அறிஞர் பெருமக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், என் சமுதாயத்தாரில் ஒரு குழுவினர் உண்மைக்கு ஆதரவாளர்களாக இருந்து கொண்டே இருப்பார்கள். இறுதியாக அவர்கள் மேலோங்கியவர்களாக இருக்கும் நிலையிலேயே அவர்களிடம் இறை கட்டளையான மறுமை நாள் வரும். இதை முவீரா பின் ஷுஆபா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்.
அப்ப எப்பொழுதும் ஒரு உம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா உலமாக்களும் சேர்ந்து ஒரு வழிகேட்டை ஆதரிக்க மாட்டாங்க. யாராவது ஒரு ஆலிம் ஒன்று ஒரு வழிகேட்டை சொன்னா இன்னொரு ஆலிம் என்ன செய்வார், அதற்கு மறுப்பு கொடுப்பார். அதுதான் இந்த ஹதீஸ் என்ன உங்களுக்கு எடுத்துக்காட்டு, லா தஸாலு தாயிபத்து மின் உம்மத்தி வாஹிரி, அவர்களே வெற்றி பெற்றுக் கொண்டிருப்பார். ஹத்தா யாத்தியம் அம்ருல்லா, எனவே யாருமே அப்ப லா தஸ்லமியம் உம்மத்தி அலா வலாலா, எனது உம்மத்தை என்ன செய்ய மாட்டேன், வழிகாட்டில ஒன்று செய்ய மாட்டேன். ஆனா இந்த சொல் வந்து இப்படி இந்த வடிவில் வந்த ஹதீஸ் பலகீனம். ஆனா அந்த கருத்துப்பட இந்த சரியான ஹதீஸ்கள் என்ன வந்திருக்கின்றன. அப்ப இதுல இருந்து நாங்கள் வழங்க மாட்டோம். இஜ்மாவும் ஒரு கிஸ்ஸா, ஒரு ஆதாரம் உங்களுக்கு இமாம் புகாரி இமாம் இந்த தலையங்கத்தின் மூலமாக என்ன செய்யறாங்க, ஏகோபித்த முடிவுங்கிறதும் ஆதாரம் தான். அப்ப ஏகோபித்த முடிவு என்று சொன்னா ஒரு கால, இப்ப எப்படி அவங்க வரவேற்கன்னு சொல்றாங்க இஜ்மாவுக்கு, ஒரு காலத்தில் வாழக்கூடிய சுய ஆய்வாளர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு கருத்தை என்ன செய்வது, ஏகமனதாக அங்கீகரிப்பது. ஒரு காலத்தில், ஏதோ ஒரு காலத்தில், மினல் ஒசூர், ஏதோ ஒரு காலத்தில் சுய ஆய்வாளர்கள் முஜ்தஹிதீன்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கருத்தை ஏகமனதாக தீர்மானித்தது. இப்ப இந்த நவீன காலத்திலேயே உலகத்திலே எல்லா உலமாக்கள் கருத்தையும் அறிய இயலுமா? இந்த நவீன காலத்தில் வாட்ஸ்அப் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது. அப்ப முந்தைய காலங்களுக்கு சாத்தியமா? சாத்தியம், முந்தைய காலங்களில் சாத்தியம். எனவே இந்த வரவிலக்கணம்படி இஜ்மாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த சொல்ற வர ஒரு காலத்தில் இருக்கிற அனைத்து ஆய்வாளர்களும் சேர்ந்து ஒரு கருத்தை என்ன, அதுவும் என்ன சொல்றாங்க, முதல்ல ஓம் ஒன்று செல்லிப்பட்டு அப்புறம் ஏழாண்டு செல்லாமலும் இருக்கும். இப்ப ரெண்டு பேர்ட்ட மூணு பேர்ட்ட கேட்டு வரக்குள்ள அங்க முந்தி கேட்டால் வந்து இல்ல எனக்கு ஏழாக ரெண்டு சொல்லாமலும் என்ன இருக்கும். அப்ப இது என்ன சாத்தியமற்ற ஒரு விடயம். அப்ப சாத்தியமான விடயம் என்ன என்றால், ஒரு கருத்து காணப்பட்டு அந்த கருத்துக்கு எதிர்கருத்து கூறப்படாமல் இருத்தல். ஒரு கருத்து, ஒரு ஒரு கருத்து பரவலாக காணப்படுகிறது. வலா முஹாலிஃபலஹு ஃபீதாலிக, அந்த கருத்துல வேறுபட்ட ஒரு கருத்து என்ன செய்யவில்லை, ஒரு சஹாபாக்கள் மத்தியிலேயோ அல்லது தாபியங்கள் மத்தியில் காணப்படவில்லை. இதைத்தான் நாங்கள் என்ன செய்வோம், ஆதாரத்து கொடுப்போம். இதைத்தான் இமாம் ஷாபி இமாம் அவர்களும் சொல்வார்கள், இந்த கருத்துப்படி இருக்கிறது. அதைத்தான் இமாமு திருமதி அவங்க தங்களுடைய சுனநிலையெல்லாம் இந்த கருத்து படத்தான் இஜ்மாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். என்னதான் இமாம் புகாரி நினைக்கிறாங்க, இந்த இஜ்மாங்கிறது ஒன்று இருக்குது, ஆனா இந்த மானாவில் தான் ஐ விமானா லா முகாலி பலகு. அது இமாம் இப்னு தைமியா அவர்களும் தங்களுடைய நக்து மராத்திப் இஜ்மா என்று ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. இப்னு ஹாசிமுக்கு ஒரு கிதாப் எழுதிக்கிறது மராத்திப் இஜ்மான்னு சொல்லி, அதை ஒரு விமர்சனம் ஒன்று எழுதிக்கிறாங்க ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா, நக்து மராத்திப் இஜ்மான். அதுல முகத்திமாவுல அல் இஜ்மாவுல் மும்கின் அல் இஜ்மா கைருல் மும்கின், முடியுமான ஏகோபித்த கருத்து, முடியும் நடக்க முடியாத சாத்தியம் இல்லாத ஏகோபித்த முடியாது, ரெண்டு விஷயத்தை தெளிவுபடுத்திருக்கிறார்கள். உலமாக்கள் அதை வாய்ச்சிக் கொள்வது நல்ல செல்வம்.
முவாவியர்களினவர்கள் நமது உரையில் கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் எவருக்கு நன்மை நாடுகின்றானோ அவரை மார்க்கத்தில் விளக்க முடிய அறிஞராக்குகின்றான். நான் பங்கிடுபவன் மட்டுமே அல்லாஹ் தான் கொடுக்கின்றான். இந்த சமுதாயத்தின் நிலை சத்திய மார்க்கத்தின் படி செம்மையானதாகவே இருக்கும். மறுமையினால் வரும் வரை அல்லது அல்லாஹ்வின் கட்டளை உலக முடிவு நாள் வரும் வரை என்று சொல்ல நான் கேட்டேன். இதை ஹுமைது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள்.
அப்ப இதுல மையுரிதில்லாஹு பிஹி கைரன் ஃபக்கீஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவங்க மார்க்கத்தில் விளக்கத்தை கொடுப்பான். நான் பங்குறால்தான் அல்லாஹ் கொடுக்கிறான். ولن يزال امر هذه الامه مستقيما حتى تقوم الساعه. அப்ப இந்த ஹதீஸும் என்ன இஜ்மா என்ன செய்து வலியுறுத்துது, அந்த ஹதீஸுக்கு ஒரு சில தவறான விளக்கத்தை பிரேலவியர் கொடுக்காங்க. வைன்னமா அன காசிம், நான் பங்கு வைப்பவன், வயுத்தில்ல அல்லாஹ் கொடுக்கான், அதாவது உலகத்தில் இருக்கிற நியமத்து முழுதும் எனக்கு தந்திருக்கிறான், நான் தான் மக்களுக்கு என்ன செய்யறன் இசு பண்றேன், அதாவது மறுமை நாள் வரைக்கும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்களாம், எனவே நாங்கள் நேரடியாக ரசூலுல்லாஹ்ட்ட தேவைகளை என்ன செய்ய முடியும் கேட்க முடியும் இந்த ஹதீஸில் இல்லாத ஒரு விளக்கத்தை என்ன கொடுக்குறாங்க. அன்னமான காசி மனுஷனா ரசூலுல்லாஹ் வஹி அறிவிக்கப்படுது, அந்த அறிவை என்ன செய்யறாங்க மத்தாக்களுக்கு என்ன வழங்குறாங்க அந்த அர்த்தம் தவிர, அது இல்லாம உலகத்தில் நியமத்துகள் முழுதையும் யாருக்கு சொத்து கொடுக்கணும், யாருக்கு சொத்து கொடுக்கப்பட, யார் அறிவு கொடுக்கணும், அறிவு கொடுக்க எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் பங்குறேங்கிற அர்த்தம் அல்ல. வாசிக்கலாம்.
உங்களை பல்வேறு குழுக்களாக பிரித்து உங்களில் சிலர் அளிக்கும் துன்பத்தை வேறு சிலர் குறைக்கும்படி செய்யவும் அவன் ஆற்றல் உள்ளவன் எனும் இறைவசனம்.
இந்த பாடத்தில் நாங்கள் கூடுதல் ஒற்றுமையை வலியுறுத்தப்படுது. அப்ப முதலாவது ஒவ்வொன்றையும் சொல்லிக்கொண்டு இமாம் புகாரி அவங்க அப்ப என்ன செய்யறாங்க, அப்ப உங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்தா நீங்க என்ன செய்யுங்க, குரூப்களாக என்ன பிரிஞ்சு போகாதாங்க, ஒன்றாயிருங்கன்னு சொல்றாங்க. அடுத்த பாடம்
அப்துல்லா
முடிஞ்சா அடுத்தது அடுத்தது
அல்லாஹ் அவர்களுள்ள சட்டங்களுக்கு ஏற்ப நீதிபதியும் முடிவெடுக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் கலீஃபாக்கள் ஆலோசனை செய்தது மற்றும் அறிஞர்களிடம் கேள்வி கேட்டது தொடர்பாகவும் வந்துள்ளவை. அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் அருளில் விதத்தின்படி தீர்ப்பளிப்பதற்காக தீர்ப்பளிக்காதவர்கள் தான் அக்கிரமக்காரர்கள். கல்வி ஞானம் உடைய ஒருவர் தமது ஞானத்திற்கு தீர்ப்பளித்து அதை மக்களுக்கு கற்பித்து சுயமாக கருத்தை வலித்து திணிக்காத போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுக்குரியவராகிறார்.
இப்ப இதுல என்ன சொன்னால், இப்ப ஒருவர் சுய ஆய்வு, இப்ப இமாம் புகாரி அவங்க என்ன செய்யறாங்க, முதல்ல கிதாபை சொன்னாங்க, குர்ஆனை சொன்னாங்க, அடுத்தது என்ன இஜ்மா சொன்னாங்க, அடுத்தது கியாஸை சொன்னாங்க, அப்படியே சொல்லி வந்து கடைசியில இப்ப இஜ்திஹாத் முரண்படுறது, இஜ்திஹாத் முரண்படுறது, நான் ஒரு கருத்தை சொல்வாரு, இன்னொருவர் அது குர்ஆன் ஹதீஸை வாய்ச்சவர் முரண், இன்னும் எவ்வாறு நடந்து கொள்வது, யாருக்கு நன்மை இருக்குது? அப்ப அதுல என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு ஆக்களும் அவங்க அவங்களுடைய இஜ்திஹாதின் பிரகாரம் தான் தீர்ப்பு வழங்குற என்ற அடிப்படையில், அதே நேரத்தில் ஒரு ஒரு முஸ்லீம் சமூகத்துக்கு தலைவராக இருப்பவர்கள் உலமாக்களுடைய ஆலோசனையை பெற வேண்டும், வஸ்ஆலிஹிம் அஹலுல் இல்ம் என்கிறதையும் இந்த பாடத்தில் என்ன செய்யறாங்க வலியுறுத்துறாங்க. அதுல முதலாவது ஹதீஸ் தான் பொறாமைப்பட முடியாது, இரண்டு விஷயத்தை தவிர, ஒன்று அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்திருக்கிறான், மற்றவருக்கு அறிவை கொடுத்திருக்கிறான், அதை கொண்டு அவர் யக்துயி பிஹா வ யுஅல்லிமுஹா, அந்த அறிவை மற்றவர்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார், மற்றவர்களுக்கு கற்பித்துக் கொடுக்கிறார்.
உங்களுக்கு முன்னிருந்தவர்களின் தவறான வழிமுறைகளை இறுதி காலத்தில் நீங்கள் நிச்சயம் விமர்சிவீர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது. அபு சயீத் அல் குர்தி ரலியல்லாஹு அன்ஹு கூறியதாவது, உங்களுக்கு முன்னிருந்த யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் வழிமுறைகளை நீங்கள் சான் சானாக மூலம் மூலமாக பின்பற்றுவீர்கள். எந்த அளவிற்கு என்றால், அவர்கள் ஒரு உடம்பின்மை உடும்பின் கொன்றுக்குள் நுழைந்தால் கூட நீங்கள் அவர்களை பின்பற்றி நுழைவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நாங்கள் அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் பின்பற்றக்கூடியவர்கள் என்று யூதர்களையும் கிறிஸ்தவர்களையுமா நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் என்று கேட்டோம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு யாரை என்று திருப்பி கேட்டார்கள்.
அடுத்ததாக இந்த விஷயத்தில் இமாம் புகாரி அவங்க இந்த பாடத்தை எதை பத்தி சொல்றாங்க, புறமதத்தவர்களை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, பின்பற்றக்கூடாது என்ற கருத்துப்பட ஒரு ஹதீஸை நினைக்கிறார்கள் கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் மரமினால் வரும், நீங்கள் முந்திய சமுதாயத்தினரை என்ன செய்வீங்க, நீங்கள் ஒவ்வொரு சிபர் சிபராக என்ன செய்வீங்க, நீங்கள் சான் சானாக பின்பற்றுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். அதுல உதாரணமாக கேட்கிறார்கள், கஃபாரிசின் வர் ரூம், பாரசீகர்களும் ரோமர்களையும் போலவா என்று, ஒமினன் நாசி இல்லா உலாய்க்கு, யார் அங்கே இருக்கிறார்கள், ரோமர்களும் பாரசீகம். ஏன்னா அரபு இந்த தீபகற்பத்துக்கு பக்கத்தில் உள்ள நாடு பாரசீகம். இப்ப நம்ம ஈரான் சொல்றது அந்நேரம் நெருப்பு வணங்கி சொல்ற கையில இருந்துச்சு. அடுத்ததாக ஷாம் தேசம் வந்து ரோமர்கள் கையில இருந்துச்சு. அப்ப நாங்க இப்ப இப்ப அமெரிக்கா ஐரோப்பிய கண்டத்தில் எப்படி பெருசா பாக்குறோமோ அதே போல இந்த அரபு தீபகத்தில் வாழ்றாக்கள் எல்லாம் இந்த ரெண்டு ரோமர்களையும் இந்த பாரசீகரையும் பெரியதா பாக்குறாங்க. அப்ப எனவே நீங்க அவர்களை பின்பற்றாதீர்கள். பின்பற்றாத என்னத்தை பின்பற்றாதீர்கள், உடுப்புல உடுக்கிற உடையிலேயா, இல்ல அவங்களுடைய மத கலாச்சாரத்தில் நீங்க பின்பற்றாதீர்கள். ஏன் காரணம், அரபு இந்த அநேக அரபு நாடுகளில் உடை தைக்கிறது இதெல்லாம் உற்பத்தி செய்யற முறையில் இருந்துச்சா, இல்ல ஷாமில் இருந்தா என்ன செய்யும், இல்ல ஜாமல் மதீனாவுக்கு வரும். எந்த அளவுக்குன்னு ரசூலுல்லா அவங்க ஃபுட்பால் கொண்டிருக்கிறாங்க, எங்கிருந்து ஷாமில் இருந்து ஒரு வியாபார கோயில் ஷாமெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, ஆக்கள்லாம் விட்டு போட்டு ஓடிட்டான். எத்தனை பேர் மிஞ்சினாங்க, எத்தனை பேர் மிஞ்சினாங்க ஃபுட்பால் சிலமா பற்றி எண்ணிக்கை எத்தனை சரியா சொல்லுவோம். ரசூலுல்லா ஃபுட்பால் கொண்டிருக்கிறாங்க, செய்தி வருது ஒரு வியாபார கோஷ்டி வந்துட்டாங்க என்றோன்னு என்ன எல்லாரும் தரக்கூக காயுமா குருவானே வந்திருக்கு, உங்களே நிக்க வச்சு போட்டு ஆக்கள் மாறிவிட்டார்கள். எத்தனை, 12 பேர் தான் அமிஞ்சினாங்க. இப்ப அதை வச்சு மாலிக் மத சொல்றாங்க, ஒரு ஜும்மாவுக்கு குறைஞ்சி எத்தனை பேர் ஈக்கும், 12 பேர். அது ஓடி மிஞ்சினா 12 பேர், பல்கா வண்டி 12 பேர் தான் நாங்கள் சட்டத்தை சொல்லப்படி. இது சொல்ல அரபுல கலியத்துள்ள ஆயான், ஒரு சம்பவம் எதேச்சியாக நடந்தா கலியத்து ஐன்னு சொல்லுவாங்க, கலியத்து ஐன் இல்ல உமூமலா, எதேச்சியாக ஒன்று நடந்தா அந்த எதேச்சியா என்ன வச்சு என்ன செய்யப்படாது. சாய் மதபு கராக வந்து சொன்னாங்க, என்னன்னு செஞ்சு எத்தனை பேர், 40. என்னதா நாங்கள் முதல் முதலாக ஜும்மா தொழுதோம், நாங்கள் 40 பேர் இருந்தோம். நாங்கள் முதல் முதலாக ஜும்மா தொழுத நேரம் அவங்க தொழுகிற டைமுக்கு 40 பேர் இருந்தாங்க, அதுக்கு 40 பேர் பண்ணிருக்கா, அவங்க 40 பேர். நீ ஒரு 50 பேர் இருந்திருந்தா, 35 பேர் இருந்தா, இல்ல ஒட்டு இல்லை 5 பேர் கொண்டு வாங்க என்ன சொல்லிப்பாங்க, இல்ல உனக்கு அப்ப அது கவியத்து ஆயும். எதேச்சியாக ஏற்படக்கூடிய எண்ணிக்கைக்கு என்ன இல்ல ஒரு ஒரு கணக்கு ஒரு மதிப்பீடு இல்லை.
தவறான வழிக்கு இட்டு செல்வது, தவறான புதிய நடைமுறை.
அடுத்தது இப்ப எங்களாக்கள் சிலாக்கள் சில ஆக்கள் இந்த ட்ரௌசர் உடுக்கிறது ஹராம், இரண்டாவது அந்நிய கலாச்சாரம் சொல்றாங்க, அப்படி கூட இல்லை, அவரத்தை மறைச்சிக்கலாம். அவரத்தை மறைச்சிருந்தால் என்ன, இப்ப ஷேக் அல்பான் ரஹ்மத்துல்லாஹி அவங்க 10 ரூபா கொடுத்தீங்க ட்ரௌசர் போடுறது ஹராம், ஏனென்றால் காபிர்களுடைய உடுப்பு. அது ஏனென்று காரணம் கேட்டால் அது அவுரத்தை படம் பிடித்து காட்டுகிறது. சரி, அப்ப ட்ரௌசர் உடுக்க என்ன செய்யக்கூடாது, அவுரத்தை படம் பிடிக்கிற மாதிரி உடுத்தக்கூடாது. சொல்லணும், இதை விட ட்ரௌசர் உடுக்க ஹராமனு சொல்லிடுது. ஏன் சில நேரங்களில் சவுப்பும் போட்டிருக்காங்க, அவுரத்தை படம் பிடிச்சு காட்டு. அப்ப அப்ப அது அப்ப உடுக்கிறதுனா இருக்கிறத விட உடுக்கிற உடையில இல்ல.
தவறான வண்டிக்கு இட்டுச் செல்வது அல்லது தவறான புதிய நடைமுறையை உருவாக்குவது குற்றம். ஏனெனில் அல்லாஹ் கூறுகின்றான், இவ்வாறு அவர்கள் கூறுவதன் விளைவாக வறுமை நாளில் தங்கள் பாவங்களை முழுமையாக சுமப்பதுடன் அறியாமையால் இவர்கள் யார் யாரையெல்லாம் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களையும் சுமப்பார்கள். நபி திருநாளை சொல்வதன் கூறினார்கள், அநியாயமாக கொல்லப்படும் எந்த மனித உயிராயினும் அதை கொலைத்திட பாவத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் மகனுக்கும் நிச்சயம் ஒரு பங்கு இருந்தே தீரும். இதை அப்துல்லாஹ் பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்.
யாராவது ஒரு விதத்தை ஏற்படுத்தினால், ஒரு ஊர்ல வந்து ஒரு ஆள் போய் ஒரு கபூர்ல என்ன செய்யறாரு, ஒரு தர்கா ஒன்று கட்டினார் என்றால் அந்த பாவம் முழுது இவருக்கு வந்து கொண்டே இருக்கும். தௌபா செய்யாத வகையில இவருக்கு அந்த பாவம் வந்து கொண்டிருக்கும். ஏன், ஒரு எப்ப ஒரு வழிகேட்டுக்கு ஒரு ஆள் வித்துறாரோ அதே போன்று ஒரு ஒரு கெட்ட முன்மாதிரிக்கு ஒரு வித்துறாரோ அதற்குரிய தீமை அவருக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அடுத்தது
அறிஞர்களின் கருத்து சுமையை வலியுறுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது. மேலும் மக்கா மதீனா ஆகிய இரு புனித நகரங்களின் அறிஞர்கள் ஒருமித்த கருத்து கொண்டுள்ள விஷயங்களும் அவற்றினுள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹாஜிர்கள் அன்சாரிகள் ஆகியோர் வாழ்ந்த இடங்கள் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுத இடம் அவர்களின் சொற்பொழிவு மேடை மிம்பர் மற்றும் மன்னரை ஆகியவை
அப்ப இதுதான் நாங்கள் முடிச்சிருக்கோம். இப்ப என்ன என்றால் இப்ப இஜ்மால் ஒரு வகை இருக்குது. மதீனாவில் உள்ள உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறது. மக்காவில் உள்ள உலமாக்கள் சேர்ந்து ஒரு கருத்தை முன்வைப்பது. யமனிலிருந்து உலமாக்கள் ஒரு கருத்தை முன்வைப்பது. அதுபோல் ஷாமில் இருக்கிற உலமாக்கள் ஒரு கருத்தை முன்வைப்பது. அடுத்தது கூஃபாவில் உள்ள உலமாக்கள் சேர்ந்து ஒரு கருத்தை முன்வைப்பது. அல்லது எகிப்தில் உள்ள உலமாக்கள் சேர்ந்து ஒரு கருத்தை முன்வைப்பது. இது வந்து இஜ்மாவிலிருந்து பிரிகிற ஒரு அம்சங்கள். இப்ப மத்த இஜ்மாவுக்கெல்லாம் பெருமதி இல்லை. இது ரெண்டுக்கும் தான் பெருமதி. இந்த காலத்தில் தான் சொல்லுவோம், அந்த காலத்தில் அந்த தாபியங்கள காலத்து வரைக்கும் அந்த மக்காவுல இருக்கிற அறிஞர்கள் சேர்ந்து ஒரு கருத்து சொன்னாங்க என்றால், அதே போன்று மதீனா உள்ள உலமாக்கள் சேர்ந்து ஒரு கருத்தை சொல்றாங்க என்றால் அதுக்கு ஒரு பெருமதி இருக்குது. அதை விளைவிக்கணும். குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்பாடு இல்லாத விஷயங்கள், முரண்படாத விஷயங்கள்ல என்ன அந்த பிரச்சனை. அதனாலதான் நான் முந்தி சொன்னிருக்கிறேன், இமாம் மாலிக் அவங்க கருதுறாங்க மதீனாவுல நடைமுறையாக இல்லாத ஒன்றை அவர்கள் ஏற்கொள்ள மாட்டார்கள். சில நேரங்களில் சில ஹதீஸ்களை தட்டி விடுவார்கள் நடைமுறைக்கு முரணாகி. உதாரணமாக ஷவ்வால் மாதம் ஆறு நோன்பு பிடிக்கிறது இமாம் மாலிக் அவர்கள் நிராகரிக்கிறார். அவர் சொல்வார்கள், இது விதா. ஏன் விதா? என்று ஷேகுமார்களை நான் நோன்பு பிடிக்க காணவில்லை. அதாவது ஷேகுமார்கள் கிட்டத்தட்ட 300 பேர் இங்கே மதீனாவில் உள்ள மக்கள் அதை விதாத்தாக கருதுகிறார்கள் என்று என்ன செய்கிறார். அதை அவர் இமாம் மாலிக் அவர்கள் மோத்தாவிலே அப்ப அவர்களுக்கு நடைமுறையை பார்க்கிறார். ஆனா முஸ்தஹப் சொல்றாக்கள் முஸ்லீம்ல வந்த ஹதீஸ் என்ன செய்யறாங்க, அதுக்கு ஆதாரமாக கொள்றாங்க. அப்ப அந்த முஸ்லீம்ல ஹதீஸ்ல உள்ள அறிவிப்பாளர்களையும் சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. அப்ப இந்த நடைமுறைங்கிறது, இப்ப ஒரு ஆறு நோன்பு இருந்தா அந்த மதீனாவை சஹாபாக்கள் காலத்துல தொடர்ந்திருந்த தாபிங்கிற காலத்துல ஒரு வீட்லயாவது நோன்பு பிடிச்சிப்பாங்களே. இந்த ஆறா நோன்பு பிடிக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்ப ஒரு கிட்டத்தில நோன்பு சம்பூர்ணப்படுத்த ஒன்றாக சிலராக கருதப்படுது. ஏதோ அந்த ஆறு நோன்பு பிடிச்சா தான் அந்த 30 சரி வரும் போல இருக்கு, இல்லாட்டி ஒட்டு இல்லையன்னு போல என்ன அது கணக்கு இல்லைங்கிற அளவுக்கு போய் உனக்குதானே. இப்ப 14 சிலாக்கள் பிரிக்காங்க, அது அப்படி நினைக்காம பிடிக்கும். அப்படி நோன்ப ஒரு சுண்ணத்தானாமல் பரல பூர்த்தி படுத்துறதாக செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. எங்களுக்கு பேச்சு அது நிறைய விஷயம். அது இந்த விஷயம் என்ன என்றால் அவங்க நடைமுறை செய்யறாங்க பார்க்கறாங்க. இப்ப அதனாலதான் அந்த தராவிய தொழுகையில 20 ரக்கா தொழுகிறது வழிகேடு என்று நாங்கள் சொல்ல முடியாம இருக்கிறது. அது மாதிரி ஒரு காரணம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக 11 ரக்அத்துக்கு மேல தொழல. அது ஹதீஸ் புகாரி முஸ்லீம்ல தெளிவான ஒரு ஹதீஸ். ஆனால் பண்டு தொட்டு அங்க மக்கா மதீனாவில் கூடுதலாக தொழுகிறார்கள், 20-36 அப்படி என்ன கூடுதலாக தொழுகிற. அந்த இந்த அறிஞர்களும் அதை தவறு என்று சொன்னதாக இல்லை, ஆனா சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. ரசூலுல்லாஹி சொன்ன தொழுகை 11, அது எனக்கு சிறப்பு என்று சொல்லி. அந்த 11 கூட தொழுகிறது வழிகேடு என்று சொல்லியே யாரும் சொன்னதாக என்ன வரலாறு இல்ல. ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தான் முதல்ல வந்து இது வழிகேடு, என்ன செய்ய 11 எழுதுவது வழிகேடு சொன்னாங்க. அப்ப இந்த நடைமுறையில இருந்தது பார்த்துட்டு இவ்வளவு இமாம்களும் இருந்தாங்க, அதை சொன்னாங்க, அதை யாருமே என்ன செய்யல, வழிகேடுன்னு சொல்லல. ஆனா சிலை ஆக்கள் ரசூலுல்லாஹி 11 தான் நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அந்த எதிரானது வழிகேடுன்னு சொல்லல என்றதுனால அதுல ஒரு நாங்க 11 தொழுதாலும் 11 தொழுமாறு மற்றவர்களுக்கு அதை நாங்கள் ஆசை ஊட்டி சொன்னாலும் எதிர்கருத்தை அடித்து 100 வழிகேடு என்று சொல்லாமல் இருப்பது இந்த ஒரு மக்கா மதீனாவில் இருந்த நடைமுறை பிரச்சனை. அது காலங்காலமாக இருந்து வந்தது, குறிப்பாக குலபா ராசிங்களுடைய காலத்துக்கு பிறகு, குலபா ராசிங்களுடைய காலத்தில் பிறகு. ஆனால் நாங்கள் ஆதாரம் என்று வந்தால், எது நபிவழி என்று வந்தால் அது எங்களுக்கு மிகவும் தெளிவாக இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹதீஸ் அவர்கள் ரமலான் அல்லாத காலத்திலோ 11 ரக்அத்துகள் தொழவில்லை. நான் ஒரு அறிவு பூர்வமாக அந்த விஷயத்தை நான் தெளிவுபடுத்தினேன் அவ்வளவுதான். அப்ப என்ன அடுத்தது, ரசூலுல்லாஹ் பள்ளி அவர்களுக்கு இருந்துச்சு, நபி அவர்கள் கபூர் அங்கே இருந்துச்சு, இதெல்லாம் எங்க நாங்கள் அறிஞ்சு கொள்றது? நாம அந்த காலத்துல இருந்து கபூரை பார்க்கறதுக்கு இல்லை. அப்ப வாழையடி வாழையாக இல்ல, அது கபூர் இஞ்சரிக்கல, அது கபூர் இஞ்சிருந்தா சும்மா சொல்றாங்க ஒரு விஷயம்னா ஏற்றுக்கொள்ளையுமா? ஏற்றுக்கொள்ளையில ரசூலுல்லாஹி பள்ளி இஞ்சரிக்கல, அது அங்கதான் பள்ளி இருந்த ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளையில. ஏன்? வாழை எரிவாளையாக இதுதான் கபரு, இதுதான் பள்ளி, இதுதான் பக்கி என்று சொல்லி சில இடங்களை நெஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலகட்டத்தில் சில சாபாக்கிட்ட பேர்ல பல பள்ளிகளை உருவாக்கி குறிப்பா உஸ்மானிங்கிற காலத்துல அப்படி நடந்து கொண்டு வருது நினைச்சோம். அப்ப அதுகள்லாம் கணக்கு இல்லைங்கிறது. அதே போன்று இந்த தலையங்கத்துக்குள்ள அடுத்து இன்னொரு பிரச்சனை என்ன சொன்னோம்னா, இந்த நாங்கள் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கக்குள்ள என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், அளவு என்ன? சாமின் தம்ரானி சா வந்து அளவு என்ன, எத்தனை கிலோ? கிட்டத்தட்ட 3 கிலோன்னு சொல்லுறேன். இப்ப இந்த சாவுடைய அளவு பார்க்கற எப்படி மதினவாசிகள் எதை சொல்றாங்களோ அதான் அளவு. ஏன் அந்த அளவு முறை இப்ப ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கறதுல ஹதீஸ் இருக்குது, அந்த சாவுடைய முறை எங்க இருக்கிறது? அப்ப சஹாபாக்கள் காலத்து பிரச்சனை வந்துச்சு, இவங்கிட்ட சாதாரண ஒரு 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 கோதை தான் இருந்துச்சு, மற்றது ஒரு நல்ல ரகமான ஒரு கோதை உண்டு, அல்ஹிந்தா உண்டு வந்துச்சு, உங்களுக்கு அல்ஹிந்த சம்ரான்னு சொல்லுவாங்க, கருப்ப புரோனா இருக்கிறதுக்கு அது விலை கூட. அப்ப அளவை பார்க்காம பிரைஸை பார்க்க ஆரம்பிச்சோம். மாவியாளர்கள் சொன்னாங்க, நாங்க இப்ப பிரைஸை பார்ப்போம், ஏனண்டா இதுல ஒரு சாவும் இதுல ஒரு சாவும் சரி வராது, ஏன்னா சாதாரண தம்பு வந்துகிட்டு ஒரு 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 மா வந்துகிட்டு ஒரே அளவா இருந்தாலும் பெருமதி வித்தியாசம். அப்ப எனவே இதுல அரைவாசி கொடுத்தா போதும், இந்த ஷாம்ல இருந்து வரக்கூடிய அந்த அந்த மா இருக்குதானே, எது அரைவாசிக்கு பெருமதி. சில சாப்பிட சொன்னாங்க இல்ல, சுழ காலத்துல நாங்க ஒரு சாதம் கொடுத்த பெருமதியை பார்க்க மாட்டோம்னு சொன்னாங்க. அப்ப இங்க கருத்து உறவாள், பெருமதியை பார்ப்பதா அளவை பார்ப்பதா? இது இஃத்திலாஃபுல் ஜாய், ஒவ்வொரு சஹாபாக்கள் இருக்கு. அபு சயீது அல் குதுரி தான் இந்த விஷயத்துல மிகவும் கடுமையாக இருந்தாங்க, அபு சயீது அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு இதுல கடுமையா இருந்தா. மாவியா சொன்னாங்கல்ல பெருமதியா பார்க்கலாம், ஏன்னா மாவியா வந்துட்டு கிங் மணிக் விளங்குதான், நாட்டில் உள்ள அவருக்கு அவர் அரசு எல்லா இதுகள்லாம் பொருளாதாரம் எல்லாம் அவருக்கு தெளிவா விளங்குது. என்ன இது ரெண்டும் ஈக்குவல் ஆகாது, எது இதுல ஒரு 3 கிலோவும் இதுல 3 கிலோவும். இப்ப நாங்க அரிசிலேயே வித்தியாசமே இருக்கு, சும்மா அரிசி 3 கிலோவும் என்ன நடைமுறை என்று பார்க்கலாம். அடுத்த ரசூலுல்லாஹ் மதீனாவாசிகளுடைய முத்துக்கும் சாவுக்கும் என்ன செய்யாங்க, துஆ செஞ்சிருக்கிறாங்க, அந்த ஹதீஸ கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்தது ஜனாசாவை பெரும்பாலும் பெருநாள் தொழுக மாதிரி தான், பள்ளியில தொழுவிக்கிறத குறையும், பள்ளியில தொழுவிக்கலாம், அதுக்கும் ஒரு முசல்லா மாதிரி ஒரு பொது இடத்தான் என்ன தொழுவிச்சு கொண்டிருந்தாங்க மதீனாவில். அந்த இடத்தை பத்தி ஒரு ஹதீஸையும் என்ன, பள்ளிக்கு சமீபமாக இடத்துல ஜனாயிசாக்கள் வைக்கும் இடத்துல 2 பேருக்கு கல்லடிச்சு பேச்சாளர் 2 பேருக்கு கல்லடித்து கொலை செய்திருக்கிறார்கள். அப்ப மதீனா உள்ள சில இடங்களை காட்டுகிறார்கள். பிறகு அந்த ஜபல் இருக்குதே அதை நாங்கள் விரும்புகிறோம், அப்ப மதீனாவில் உஹத் மலை ஒன்று அப்படி, அப்ப அதையும் சுட்டி காட்டுறாங்க புகாரியவன். பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பள்ளியில மிம்பருக்கும் கிப்லாவுக்கும் இடையில ஒரு ஆடு போகக்கூடிய ஒரு இடவழி இருந்தது, பள்ளி கிபிலா இப்படி இருக்கும் கடைசி சுவர் இந்தியால மிம்பர் இருக்கு, இந்த மிம்பருக்கு இடையில ஒரு இது ஒரு உடவழி. இப்ப அதை எதாச்சும் அதுக்கு நம்ம பள்ளியில எல்லாம் உடவழி வைக்கணும் இல்லைங்கதானே, பள்ளி வச்சிக்க உடவழி ஒரு ஆடு போறது உடவழி இருக்கா, அப்ப இந்த சொல்ல கூடாது இந்த பள்ளியை உடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யப்படாது. இது மதீனாவில் உள்ள இந்த இந்த மாதிரி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அடுத்த ரசூலுல்லாஹ்வுங்க மஸ்ஜித் பனி சுரைக்கு மட்டும் ஒரு ஓட்ட போட்டுன்னு வச்சுக்கிறாங்க, ஒரு ஓட்ட போட்டின்னு வச்சுக்கிறாங்க. இப்ப அதிர எல்லையையும் என்ன செய்யறாங்க, சனியத்துல் வதால இந்த பள்ளி மட்டும் ஒரு ஓட்ட போட்டின்னு வச்சாங்க குதிரையில இருந்து போட்டிருக்காங்க. பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பர் என்ன ஒரு காலத்தில் இருந்துச்சு, அது பிறகு கால ஓட்டத்தில் இருந்துட்டு அது மறந்தானே என்ன செய்யத்தான் செய்யும், கரையா முடிக்கத்தான் செய்யும், மாறத்தான் செய்யும். அடுத்ததாக ரசூலுல்லாஹ்வுங்க அன்சார்களுக்கு இடையிலையும் குறைசுகளுக்கு இடையிலையும் மதீனாவில் உள்ள ஒரு ஒரு வீட்டில் என்ன செஞ்சார்கள், பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்தார்கள். அப்ப அதுவும் அந்த அந்த இடமும் அப்ப எங்க பாதுகாப்பு ஒப்பந்தம் செஞ்சாங்க அந்த இடமும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு சஹாபியர் ஒரு ரசூலுல்லாஹ் குடித்த அந்த அந்த பாத்திரத்திலே ரசூலுல்லாஹ் பள்ளியை தொழுத அந்த விஷயத்தையும் அங்கதான் சொல்றாங்க. அதே போல அகீக் என்ற இடம் ரசூலுல்லாஹ் அவங்க ஹஜ்ஜிக்காக வந்து வழியாகிறாங்க மதீனா விட்டு மீகாத்துக்கு வாரத்துக்கு முன்னால ஒரு மலை கொண்டு வந்து சொல்றாரு என்னன்னு சொல்லி, நீங்க நீங்கள் உம்ரத்தன் ஹஜ்ஜா உம்ரா என்ன உம்ரா ஹஜ்ஜி செய்யறது என்று சொல்லுங்கள் என்று அந்த மலக்கு வந்து சொல்றாரு. இதுலதான் உலமாக்கள் மத்தியில சர்ச்சை. ரசூ ஹஜ்ஜில எத்தனை முறை இருக்கு? ஹஜ்ஜி செய்யற முறை மூணு முறை, என்னென்ன? அல் இஃப்ராத், அத்தமத்து, வல் குர்ஆன். ரசூலுல்லா என்ன சொன்னாங்கன்னதுல ஒரு தொகை ஹதீஸ் எல்லாம் புகாரி முஸ்லீம்ல நிறைய சர்ச்சைகள் இருக்கு. ரசூலுல்லா என்ன செய்தார்கள்? அல் ஹுவா முஃரிதன் ஔ காரினன் எடுத்து சரியான முறையில் ஆய்வு செய்யும் பொழுது நபி அவர்கள் கான முஃப்ரிதன், ஹஜ்ஜ மட்டும்தான் நீ ஏற்றி வச்சு வந்தாங்க. காரணம் என்னென்றால் முந்திய அந்த உபகியா கொடுக்கிற அந்த என்ன அந்த பிராணியை அறுத்து கொடுக்கிற பிராணியை கையோட கொண்டு வந்தாங்க. அப்ப கொண்டு வந்தாக்கள் என்ன முஃப்ரதா தான் இருக்குவாங்க, வரணும் செய்யலாது, தமத்து செய்யலா என்ற அடிப்படையில் இருந்தாங்க என்றதான் சரியான சொல். அதே போல குலபா ஒரு ராசித்தீங்க, நாலு பேரும் முஃப்ரதா தான் ஹஜ் முஃப்ரதா. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் பின்னுக்கு வந்தால் நான் என்ன செய்வேன்? தமத்து தான் செய்வேன், ஹதிய கொண்டு வந்திருக்க மாட்டேன் என்று சொல்லுங்க. இப்போ ஒரு ரசூலுல்லாஹ் மிருகம் கொண்டு போனாலு நஜ்ரான்ல ஜீசான்ல இருந்து சாட்சிட்டு வரையலுமா? ஹஜ்ஜிக்கு வரத்துக்கு போர்டர்ல விட மாட்டேன், உனக்கு தானே இல்ல டிஞ்சர், நீங்க சாட்சிட்டு போயிடுமா? இல்ல, அது அந்த காலத்துக்கு இருந்த மாதிரி உள்ள சிந்தனை. அங்கு வாங்க பேங்கில காசை கட்டுங்க, இல்ல ரசூலுல்லாஹ் சுன்னத் நான் பின்பற்ற போறேன் போறோம் இல்லையா? அது அந்த அந்த மசாலா அப்படி போலயும் போகணும் சரிதானே. அப்போ ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு இதுக்கும் மீக்காத்து வச்சாங்க. என்னத்துக்கு? நஜித்துக்கு ஒரு இடம், ஷாமுக்கு ஒரு இடம், அஹ்ருல் மதீனாவுக்கு ஒரு இடம், இவங்களுக்கு நினைஞ்சாங்க ஒவ்வொரு இடத்தையும். அஹ்ல் யமனுக்கு இளம் இளம், எங்களை சொல்லுவாங்க பாட்டி என்ன செய்யறது பிளைட்ல அப்படி இளம் அம்லம் நேரம் வரக்குள்ள நாங்களும் தான் ஜீசான் நஜரான் அபுஹாலு வாராக்கள் இளம் இளம்ல என்ன மஸ்ஜித் இல்ல என்ன மஸ்ஜித் இல்ல நபீசா என்ன மஸ்ஜித் ஒரு பள்ளியில பேரு அந்த எல்லாம் அங்க நாங்க இதெல்லாம் கட்டிட்டு வருகிறோம். அப்ப இதெல்லாம் இந்த இடங்களை எல்லாம் சுட்டி காட்டுறாங்க ரசூலுல்லாஹ் அவங்க மதீனா வாசிகளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, தல்ஹுல் துல்ஹுலைஃபாவை மீக்காத்தாக வைத்திருக்கிறார்கள். சரி, அடுத்த வாசி.
ஜாபிர் பின் அப்துல்லாஹ் அத்தலமி ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், கிராமவாசி ஒருவர் அல்லாஹ் என்று சொல்லாலே சொன்னவர்களிடம் இஸ்லாத்தை ஏற்பதாக விசுவாச பிரமாணம் செய்தார். பின்னர் அவருக்கு மதீனாவில் காய்ச்சல் ஏற்பட்டது. ஆகவே அவர் அல்லாஹ் என்று சொல்லாதவர்களிடம் வந்து, அல்லாஹ் என்றே எனது விசுவாச பிரமாணத்திலிருந்து என்னை விடுவித்து விடுங்கள் என்று சொன்னார். அல்லாஹ் என்று சொல்லாலே சொன்னவர்கள் ஏற்க மறுத்து விட்டார்கள். பிறகு மீண்டும் அவர் நபி சொல்லாலே சொல்வர்களிடம் வந்து, எனது விசுவாச பிரமாணத்திலிருந்து என்னை விடுவித்து விடுங்கள் என்று சொன்னார். மீண்டும் நபி சொல்லாலே சொல்வர்கள் மறுத்து விட்டார்கள். பிறகு அவர் மீண்டும் நபி சொல்லாலே சொல்வர்களிடம் வந்து, எனது விசுவாச பிரமாணத்திலிருந்து என்னை விடுவித்து விடுங்கள் என்று சொன்னார். அப்போதும் நபி சொல்லாலே சொல்வர்கள் ஏற்க மறுத்து விட்டார்கள். ஆகவே அந்த கிராமவாசி மதீனாவிலிருந்து கிளம்பி சென்று விட்டார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா குன்றனின் உடை கொன்றது, தன்னில் உள்ள தீயவர்களை வெளியேற்றி விட்டு நல்லவர்களை அதை தூய்மைப்படுத்துகிறது என்று சொன்னார்கள்.
அப்ப ஆராபிக்கு மதீனாவில் மதீனாவில் உள்ள சில அதுல கிளைமேட் வந்துகிட்டு கால நிலம் வந்து எல்லாருக்கும் என்ன சில ஆக்களுக்கு ஒத்து வராது. அது அந்த காலத்திலேருந்து அது ட்ரீட்மெண்ட் மதீனாவுடைய கிளைமேட்டுக்கு ஒரு தனி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஹிஜ்ரத் சென்ற பொழுது இங்கே உள்ள முஸ்லிக்கையும் காய்ச்சி கொண்டாங்க, இவங்க இங்க அங்கே இருக்க போறாங்க, அங்கே கிளைமேட் திருப்பி ஓடி வருவாங்க, பயப்படுறாங்க அங்கே தானே. இப்ப அதனாலதான் அந்த ரசூலுல்லாஹ் அங்க உம்ரா செஞ்ச நேரத்தில் அந்த பச்சை லைட் போட்டிப்பாங்களே ஓடுறதுக்கு, அது என்னத்துக்கு ஓடணும் நினைச்சுன்னா நாங்க கிளைமேட் எங்களை பாதிக்கிறது, நாங்க ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டோம் காட்டுறதுதான் அவர்களுக்கு என்ன செய்யுது. ரசூலுல்லாஹ் அவங்க அந்த கட்டத்தில் என்ன செய்யுது, கொஞ்சம் தொங்கு ஓட்டம் ஓடுறேன்னு சொன்னது அந்த காரணத்துக்கு. சிலாக்க காரணம் சொல்லுவாங்க, அந்த ஹாஜர் அலி இஸ்லாம் என்ன செய்யும் அந்த டைம் ஓடணும் இல்ல, சரியான காரணம் வந்து ரசூலுல்லாஹ் அவங்க இப்ப இல்லையா ரசூலுல்லாஹ் ஆக்கள் வந்து அந்த உடம்படிக்கு அடிப்படையில் வந்து என்ன செய்யறாங்க, உம்ரா செய்யறாங்க. அப்ப மக்காவாசியில வந்து புதினம் பார்த்துட்டு இருக்காங்க, சின்ன பிள்ளைகள் அவங்க அவங்களை என்ன பார்த்துட்டு இருக்காங்க, ஆக்கள் எப்படி புதினம் பாக்குறாங்க. இப்ப மக்கள் வந்து மதினாந்து வந்திருக்காங்களாம், முஸ்லீம்களாம் உம்ரா செய்ய வந்திருக்காங்களாம், என்ன செய்ய ஆக்கள் காய்ச்சி கொண்டாங்க. மக்கள் நல்ல என்ன அங்க ஒழுங்கான சாப்பாடும் இல்ல, கிளைமேட்டும் இல்ல, இன்னும் பாதிக்கப்பட்டு தான் இருப்பாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, சொல்றாங்க எல்லாரும் நினைச்சிங்க இந்த அந்த விடத்துக்கு வேகமாக ஓடுங்க. பிறகு உமர் அலி அல்லாஹ் காலத்தை சொல்றாங்க, நாங்க இதை இப்ப செய்ய நாங்க ஒரு முகஸ்துதி தானே செஞ்சோம், உமர் அலி அல்லாஹ் நாங்க அன்னை செய்யக்கூட எப்படி செஞ்சோம், முகஸ்துதி தானே செஞ்சோம், இப்ப செய்ய தேவையில்லை என்று சொல்லிட்டு யோசிச்சாங்க. இல்ல ரசூலுல்லாஹ் செஞ்சது நாம என்ன செய்யல, விட இயலாது என்ன செய்யலாம், அத செய்வாங்க. அப்ப ஒரு இஜ்திஹாதுன்னு அங்க வருது, அங்க காரணத்தை பாக்கங்க, என்னத்துக்கு அவன் செஞ்ச என்று பார்த்து காரணத்தை மையமாக வச்சு அதை எடுக்கிறியா எடுக்கிறவில்லையான்னு ஒரு இதுக்கு என்ன செய்யறா. சரி சொல்லுங்க. இல்ல இல்ல சாய் சாய் சஃபா மார்வா கிடையாது, சஃபா மார்வா பச்சை லைட் போட்டிருப்பாங்க, தொங்க ஓட்டம். சரி சொல்லுங்க.
இப்ரா அப்பாஸ் ரலியல்லாஹு கூறியதாவது, நான் அப்துல் ரஹ்மான் பின் அவுஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு குர்ஆனை ஓதி கொடுத்து வந்தேன். உமர் ரலியல்லாஹு அவர்கள் செய்த இறுதி ஹஜ்ஜின் போது மினாவில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்னிடம், நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களின் தலைவர் உமர் அவர்களுடன் இருந்திருக்க வேண்டும், இன்று அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து இறை நம்பிக்கையாளர்களின் தலைவரே, இன்னார் இறை நம்பிக்கையாளர்களின் இன்றைய தலைவர் இறந்துவிட்டிருந்தால் இன்னாருக்கு நான் விசுவாச பிரமாணம் செய்து வைத்துக் கொடுத்திருப்பேன் என்று கூறினான். இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள், இன்று மாலையே நான் மக்கள் முன் நின்று தங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் தலையிட நினைக்கும் இவர்களை எச்சரிக்கை செய்ய உள்ளேன் என்று சொன்னார்கள். நான் அவ்வாறு செய்யாதீர்கள், எனவே ஹஜ் பருவத்தில் நல்லவர்களுடன் விவரமற்ற மக்களும் குழுமுகின்றனர், அவர்கள்தான் உங்கள் அவையில் மிகுந்திருப்பர். நீங்கள் எழுந்து நின்று ஏதோ ஒன்றை சொல்ல அதற்குரிய பொருள் தராமல் ஒவ்வொருவரும் தம் மனம் போன தூக்கில் அதை தவறாக புரிந்து கொள்வார்களே புரிந்து கொள்வார்கள் என நான் அஞ்சுகிறேன். ஆகவே நீங்கள் ஹிஜ்ரத் மற்றும் நபி வழி பூமியான மதீனா சென்று சேரும் வரை காத்திருங்கள். அங்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களான முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் தனியாக சந்தித்து அவர்களிடம் நீங்கள் தெரிவிக்க வேண்டியதை அழுத்தமாக தெரிவியுங்கள். அவர்கள் சொல்லை நினைவில் நிறுத்திக் கொண்டு அதற்குரிய முறையில் அதை புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னேன். அதற்கு உமர் அவர்கள், அல்லாஹ்வின் மீதானையாக, நான் மதீனா சென்ற பின் முதலாவது கூட்டத்திலேயே இதை பற்றி பேசப் போகிறேன் என்று சொன்னார்கள்.
அப்ப இதுல ஒரு நல்ல ஒரு முக்கியமான வரலாற்று ரீதியான ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இதுல புகாரி இமாம் அவர்கள் இவரத்துக்கு என்ன சுருக்கமாக அந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. போரிடத்துல மிகவும் விரிவாக இருக்குது. உமர் அலியாத ஹஜ்ஜி செஞ்ச டைமுக்கு கொஞ்சம் பேர் கதைச்சு கொண்டாங்களாம், இப்ப உள்ள உமர் அலியாத மௌத்தானங்கள்டா நாங்க இவரைத்தான் என்ன அதுக்கு பிறகு நியமிப்போம் முடிச்சு. அப்ப இந்த கதை வந்து யாருக்கு கிடைக்குது, உமர் அலியாத கிடைக்குது. அப்ப அவங்க யோசிக்காங்க, ஹஜ்ஜில எல்லாரும் கூடித்தான் இருக்காங்க, அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு நாம் என்ன செய்வோம் சொல்லுவோம், யாரும் என்ன செய்ய வேண்டாம், இன்னாரத்தான் இன்னாரத்தான் யாரும் சொல்ல வேண்டாம் என்று தடுப்பம் என்று முடிவுக்கு வந்தாங்க. யாரு உமர் ரலியல்லாஹு. அப்ப ஒருவர் அங்க வரது சபையில் இருக்கிற ஒரு ஆலோசனை சொல்றாரு, இந்த ஹஜ்ஜுங்கிறது உயர்ந்த சாதி நல்ல சாதி நல்ல விளங்குறவன் அரைகுறையா விளங்குறவன் எல்லாம் சேர்ந்த இடம் தான் என்ன இந்த ஹஜ், இங்க நீங்க உண்ட சொல்ல இவன் ஒன்பதா விளங்கி என்ன செய்வான், கதைகளை பரப்புவான். எனவே நீங்க மதீனாவுக்கு போங்க, அது தாருல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத் ஷாப் முஹாஜிரிங்க வாழ்ற இடம், தாரு சுன்னா நபியருடைய சுன்ன பரம்பரையாக வந்துடுற இடம், அங்க உலமாக்களை கூப்பிட்டு சொல்லி அவர்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யட்டும், அது சமூகத்துக்கு அவங்களோட கருத்து சென்றடையட்டும் என்று சொல்லி ஒரு ஆள் அட்வைஸ் பண்றார். அப்ப இதுல சாட்சி என்ன, இந்த மதீனாங்கிறது ஒரு தாருல் ஹிஜ்ரா ஒ தாரு சுன்னா, அது ஒரு ஹிஜ்ரத் பண்ணக்கூடிய ஒரு முஹாஜிரிகள் வாழ்ற இடம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா நடைமுறையில் இருக்கிற இடம்ங்கிறது இந்த ஹதீஸ் என்ன சொல்லப்படுது. இது ஹதீஸ் நிறைய சம்பவம், அதை நாங்கள் ஷியா சுன்னா பத்தி பேசக்கூட இந்த ஹதீஸ் விரிவாக என்ன செய்யலாம் இன்ஷா அல்லாஹ் பேசலாம்.
அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கூறியதாவது, அல்லாஹ் என்னிடமும் தம் புதல்வி பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமும் ஒரு நாள் இரவு நேரத்தில் வந்தார்கள். எங்களிடம் நீங்கள் தஹஜ்ஜுத் தொழவில்லையா என்று கேட்டார்கள். நான், அல்லாஹ்வின் தூதரே, எங்கள் உயிர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் கரத்தில் தானே இருக்கின்றன, அவன் எங்களை தூக்கத்திலிருந்து எழுப்ப நாடினால் எங்களை எழுப்பி விடுவான் என்று சொன்னேன். நான் இப்படி சொன்ன போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு எந்த மறுமொழியும் கூறாமல் திரும்பி சென்று விட்டார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி சென்றபடி தமது தொடையில் தட்டிக் கொண்டே, மனிதன் அதிகம் தர்க்கம் செய்பவனாக இருக்கின்றான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்.
இது ஒரு மாமாவுக்கும் மருமகனுக்கு இடையில இருந்த ஒரு சின்ன ஒரு ஒரு சின்னொரு என்ன செய்யலாம், ஒரு ஷிவா அல்லது ஒரு கலந்துரையாடல் அல்லது என்ன ஒரு பரிகாசம் கூட ஒரு பகுதியில சொல்லலாம். இப்ப அலிபு நபி தாலிப் அவங்க அவங்களுக்கு இந்த சொத்துமே இல்லை, அவங்க ரசூலுல்லாஹ் கூட வந்தாக்கள், ரசூலுல்லாஹ் கூடவே வளர்ந்தாக்கள், அவங்களுக்கு தனி சொத்து அதுகள் ஒன்றும் இருக்கல. அதனால பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அவங்க தான் வீடு கொடுத்தாங்க, அங்கேயே இப்ப பாபு பாத்திமான்னு சொல்லுவாங்க, அப்ப அங்கேயே கொடுத்தாங்க, அவங்களே இருந்தாங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் தனியே நெஞ்சாங்க, அப்புறம் வீடொன்று எடுத்து அக்பாரு மக்காவுல ஃபாக்கி சொல்ற மாதிரி தனியே ஒரு வீடொன்று எடுத்து நெஞ்சாங்க, அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த நேரத்தில் தாஜ்ஜத்து கொழுப்புறாங்க, யார மருமகன தாஜ்ஜத்து கொழுப்புறாங்க, சொன்னாங்க அல்லாஹ் தானே உயிர் வச்சுட்டு இருக்கான், அப்புறம் அவன் கொழுப்புனா நாங்கள் கொழும்புவோம் புதர்க்கவாதம் புரிவன் ரெண்டாயத்தை சொன்னான். அப்ப இது என்ன இதுல அந்த மார்க்க விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, புதற்க வாரம் புதிய ஒரு ஆள் ஒரு தவற செஞ்சு ஓட்டும் இல்ல கலாக்கத்தில் அப்படி தான் எழுதி அது நான் என்ன செய்யட்டும் அப்படி சொல்லிடு உனக்கு தானே இதெல்லாம் அந்த புதற்க வாரத்தில் என்ன செய்யும் ஆடன். அடுத்தது
அவர்களிடம் நீங்கள் இறை செய்தியை எடுத்துரைத்து விட்டீர்களா என்று கேட்கப்படும். அதற்கு அவர்கள் நாம் எடுத்துரைத்து விட்டேன் என்று பதிலளிப்பார்கள். உடனே அவர்களுடைய சமுதாயத்தாரிடம் இவர் உங்களுக்கு இறை செய்தியை எடுத்துரைத்தாரா என்று கேட்கப்படும். அதற்கு அவர்கள் எங்களை எச்சரிப்பவர் எவருமே அல்லாஹ் உங்கள் சாட்சிகள் யார் என்று கேட்பான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அல்லாஹ் உங்கள் சாட்சிகள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவார்கள். அப்போது நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறை செய்தியை எடுத்துரைத்தார்கள் என்று நீங்கள் சாட்சியம் அளித்தீர்கள் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு நீங்கள் மக்களுக்கு சான்று வழங்குபவர்களாகவும் இறை தூதர் உங்களுக்கு சான்று வழங்கு
வசத்தன் என்ற சொல்லுக்கு நீதி செலுத்தும் சமுதாயம் அதிலன் என்று விளக்கம் அளித்தார்கள்.
இப்ப அல்லாஹ்வுத்தல குர்ஆன்ல சொல்றான், பக்கதாலிக்க ஜஅல்நாகும், உங்களை நாங்கள் ஆக்கினோம், உம்மத்தன் வசதா, நடுநிலைமையான உம்மத்தாக நாங்கள் மாத்தினோம். அப்ப இமாம் புகாரி அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க என்றால், வசத்தன் நடுநிலைமை என்றால் ஒரு நீதமாக சாட்சி சொல்லக்கூடிய ஒரு உம்மத்தாக மாத்துகிறோம். ஏனென்றால் மறுமை நாளையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகள் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாவாவை செய்தார்கள் என்பதற்கு மறுமை நாளை சாட்சி சொல்லுவார்கள் இந்த உம்மத்துகள் தான். அப்படின்னு வசத்தங்கிறது நீதியாக சாட்சி சொல்லும் உம்மத் என்பதுதான். ஆனா என்ன செய்யறாங்க, இப்ப அல் வசதியான ஒரு புதிய சொல்லு பிரயோகம், அதாவது ஒரு சொல்ல எடுத்துறாங்க, அப்புறம் அந்த சொல்ல என்ன செய்யறாங்க அப்படியே அதுக்குரிய ஒரு தவறான கருத்தை கொடுத்து அது அப்படியே பரப்பி விடுறாங்க. அதுல ஒன்றுதான் அல் வசதியா, நடுநிலைமைவாதம், நடுநிலைமைவாதம் என்று சொல்றாங்க. உடனே இந்த ஆயத்தை ஓதுறாங்க, வக்கதாலிக்கு ஜான்னாக்கு உம்மத்தன் வசத்தம். எனவே நாங்க இந்த பிதுவத்தை சொல்றா கூடயும் இல்லை, பிதுவத் இல்லைன்னு சொல்றாங்களையும் இல்லை, நாங்க நல்லமையான இதுவும் சரி இதுவும் சரி, தம்பி சொல்றதும் சரி தம்பி சொல்றதும் சரி. இப்ப அனைவரும் அவர் ஆயத்துக்கு தவறான விளக்கத்தை கொடுத்து ஒரே நேத்தியில ஒரே பொருள் ஹராமாவும் ஹலாலாவும் இருப்பதை என்ன செய்யறார்கள் இந்த இடத்துல. இது இஸ்லாத்தில் உள்ள ஒரு வசத்திய தன்மை. வசத்திய தன்மை இஸ்லாம் எதை சொல்லுகிறதோ அதை சொல்லும், இஸ்லாம் எதை சொல்லுகிறதோ அதை சொல்வதுதான் வசதி. நீதியான சமுதாயம் என்ன, அல்லாஹ் ரசூல் சொன்னது ஏதோ அதான் நீதி, அந்த நீதியை தான் சொல்லணும். இந்த சிந்தனை புறக்கத்துக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இப்ப அவங்க பார்த்தாங்க இஸ்லாமிய ஆட்சி அமைக்கும், இப்ப இஸ்லாமிய ஆட்சி அமைச்சு இது பிதுஅத் என்று சொன்னா அதை செய்யறவங்க முழு பேரும் கோபப்படுவாங்க, நாளைக்கு நமக்கு தேர்தலில் வாக்கு போட மாட்டாங்க. அப்ப எல்லாரையும் அனுசரிக்கணும், எல்லாரும் வேண்டும். அப்ப நீங்கள் எல்லாரும் செய்வதும் சரி, நீங்க 11 சொல்றீங்களா அதுவும் சரி, நீங்க 20 சொல்றீங்களா, நீங்க 36 எல்லாம் சரி, குணத்து ஓதுறீங்களா அதுவும் சரி, ஓதல்லையா அதுவும் சரி, இப்படி எல்லாத்தையும் சரியான்ற ஒரு போக்கு என்ன வந்து கடைசியில் இப்ப பெண்கள் கை கொடுக்கறதும் அதுவும் ஒரு ஆய்வுக்குரிய விஷயம். இப்ப எல்லாத்தையும் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி இப்ப மார்க்கத்தில் ஹிலாஃப் இல்லாத விஷயங்கள், அதே போல முருத்தத்தை என்ன செய்ய முடியாது, கொல்லக்கூடாது, அது கருத்துச்சு வந்துடும். விரும்பி நாக்கள் ஹிலாத்தோடு வழியை போறாக்கள் போகலாம், வாராக்கள் வரலாம். எல்லா நாட்டிலையும் ஒரு சும்மா ஒரு உலக மாறி எடுத்துக்கொண்டா தேச துரோகம் ஒரு குற்றம் இருக்கு, தேசத்துக்கு எதிராக ஒன்று செஞ்சு அவனுக்கு மறந்தது அந்த தேச துரோகத்தை. அது மாதிரிதான் இஸ்லாத்துல தேச துரோகம் என்ன, இஸ்லாத்துக்கு ஒரு ஒரு நாடு இருக்குதா இல்ல, அந்த கொள்கையை யாரு வந்துட்டு மூறாலும் அவர் என்ன என்ன நாளைக்கு ரெண்டு பேரை போய் வழிகெடுப்பாரு, எனவே அந்த சர்வ என்ன செய்யுது அதோட முடிக்கப்படுது. அது இஸ்லாத்துல உள்ள சஹாபாக்கள் தாபியங்களோட காலத்துல ஏகோபித்த முடியும். அதுல என்னத்துல பிரச்சனைப்பட்டாங்க, ஒரு பெண் முருத்தத்தான கொள்கையா இல்லையாங்கிறதுல பிரச்சனை வந்துச்சு. இந்தியா கட்டத்தில் ஒரு ஆண் முருத்தத்தானா கொல்லணும், அதுல ஏகோபித்தம், ஒரு பெண் இணைஞ்சிட்டாங்க. என்ன ரசூலுல்லாஹ் ஒரு யுத்தத்தில் சொன்னாங்க, ஒரு பெண் கொல்லப்பட்ட உடனே இந்த பெண் வந்து ஃபைட் பண்ணலையே, ஏன் இந்த பெண்ணை கொண்டீங்கன்னு கேட்டாங்க. இப்ப அதை வச்சு சில உலமாக்கள் சொல்றாங்க ஆணத்தான் கொல்லணும் பெண்ணு, இவங்க வந்து சொல்றாங்க இல்ல ஒரு யாரையுமே செய்ய முடியாது, அந்த ஹத்து ரித்தா முருத்தத்துக்குரிய தண்டனை இஸ்லாத்தில் இல்லை என்று சொல்றாங்க. ஏன் காரணம் என்னென்றால், இந்த மதச்சார்பட்டவர்கள் அடுத்தது நாஸ்திகர்களை கிறிஸ்தவர்கள் இந்த இவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக என்ன முருத்தத்துக்கு இல்லை என்ற உடனே, இப்ப முஸ்லீம் கொஞ்சம் பேர் இஸ்லாமான ஒரு இந்த மதமுமான நாஸ்திகர்கள் இருக்கிறான் இஸ்லாமிய சமூகத்தில், குறிப்பா அரபு நாடுகள்ல கூட அவங்களுக்கு தெரியாது, உங்களை மாதிரி தான் இருப்பாங்க, எல்லாம் பேரெல்லாம் அப்துல்லா முகமது இருக்கும், ஆனா இது ஒன்றையுமே நம்பராக்கு முனைச்சோ சில பத்திரிகையாளர் இருக்கிறாங்க, இப்படி பல பல மட்டங்கள் இருக்காங்க இவங்க. இப்ப அடுத்தது யாரு, அந்த கிறிஸ்தவர்கள், இப்ப அவங்களுக்கு பயம் நாங்கள மதச்சுவந்திரம் கட்டுப்பே திரும்பவும் என்று அப்ப முர்த்தத்தை சட்டத்தை பின்வாங்கிதான் தங்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க இப்படியா. எனவே இப்படியாக இஸ்லாம்ங்கிறது ஒரு மார்க்கத்தை சொல்ல போய் இப்ப நாங்க மார்க்கத்தை ஒரு பக்கம் பேச்சு போட்டு கடைசியில் என்ன செய்வோம், தலைமைத்துவத்தை அடைஞ்சு போட்டு புறவு திருத்துவத்தை என்ன செய்வோம், நாங்க திருத்துவம் உண்டு. கடைசியில பார்த்தா ஒரு வருஷம் கூட என்ன செய்யலாம், ஆட்சியை நடத்தலாம. அடுத்ததாக ரசூலுல்லா அவங்க ஒரு ஜமாத்தை ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. எப்பயும் நாங்க இப்ப நாங்க இவ்வளவு பேரும் இருக்கிறோம், இப்போ இது ஒரு ஜமாத், இந்த ஜமாத் என்ன சொன்னால் இப்ப எல்லாரும் ஒரு ஒரே மாதிரி சிந்திப்பதும் இல்லை, ஒரே கருத்திலையும் இல்லை, அப்ப பல கருத்து காணப்படுகிறது. இப்ப நாங்க ஒவ்வொரு மற்றவருடைய கருத்தை விளங்கணும் சொன்னோம், அவருக்கு விளங்கல்ல இருந்தா நாங்க அதை அவருக்கு விளங்கினதான்னு விட்டுறோம். அதுல ஒரு நாங்க ஒரு சண்டையாக மாத்தி என்ன செய்யக்கூடாது, அதை ஒரு சமூகத்தில் புலவு ஏற்படக்கூடாது, பிரிஞ்சு போறங்கிற அமைப்பு பிரிக்கக்கூடாது. இப்ப அதுலதான் இந்த தௌஹீத் இயக்கங்கள் உள்ள ஒரு பெரிய ஒரு வீக் பாயிண்டா கருதப்படுறது, ஒன்றுல இருந்து பிரிஞ்சு ஒன்றுல இருந்து உடைஞ்சு அதுல இருந்து உடஞ்சத்திலிருந்து உடஞ்சத்திலிருந்து அப்படி என்ன உடைஞ்சு கொண்டே போறது, என்ன பிரச்சனைன்னு பார்த்தா ஒரு சின்ன ஒரு பிரச்சனையா இருக்கு, அதுக்கான ஒரு உடையிற பிரச்சனையாக என்ன இருக்காது. அப்ப என்ன சொல்ல மாட்டோம், கூடிய வகையில நாங்க அந்த மத்த கருத்தை ஜீரணிக்கக்கூடிய ஒரு ஒரு பக்குவத்தை நாங்க சமூகத்திலே கொடுக்க வேண்டியிருக்கோம். உலமாக்களாக இருந்தாலும் சரிதான், பொதுமக்களாக இருந்தாலும் சரிதான், தம்முடைய எதிர்கருத்தை எவ்வாறு ஜீரணித்துக் கொள்வது, நமக்கு கருத்தில முரண்பட்ட வந்தாரும் அவருடைய சிரித்து பேசி கதைக்கிறது, அதே நேரத்தில் அவருக்கு நாங்க சொல்றது, அதுக்கான மௌனமாக சாதிக்கிறோம்ல, அவற்றை அன்பாக இருந்து சொல்வது. எப்பயும் நாங்கள் இந்த விஷயத்தை ஒரு அன்பாக கையாளும் பொழுது அவர் சில இடங்களில் விளங்கு, அப்படித்தான் விளங்கல இருந்தாலும் அதை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, எங்களுடைய பொறுப்பாக அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது, எங்களுடைய கடமை சொல்வதுடன் முடிந்துவிட்டது. அடுத்த ஒரு ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார்கள், ஒரு ஹாக்கிம் ஒருவர் இத்திஹாதி செய்து ஒரு தவறு விட்டால் அவருக்கு ஒரு கூலி, அவர் என்ன செய்தார்